வணக்கம். இப்பொழுது திரு ரத்னவேல் அவர்கள் வரம்பற்ற வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேச இருக்கிறார். வரம்பற்ற வளர்ச்சி என்பது திரு கர்மயோகி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். தியான மையங்களில் நடக்கின்ற சொற்பொழிவுகள் எல்லாம் இதைத்தான் வலியுறுத்துகின்றன. இருந்தாலும் 100 பேர் பெரிதாக சாதிக்க முயன்றால் ஏதோ ஒரு சிலர் தான் விரும்பியதை சாதிக்கின்றார்கள். மீதி பேர்கள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ குறி தவறி போகின்றார்கள். அப்படி இலக்கு தவறுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருக்க வேண்டிய அறிவு தெளிவு இல்லாமல் போகலாம். உணர்ச்சி அளவில் இருக்க வேண்டிய உற்சாகமும் ஈடுபாடும் இல்லாமல் போகலாம். அன்னையின் அருளை அளவில்லாமல் பெறுவதற்கு வேண்டிய ஆன்ம விழிப்பு குறைவாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டிய நேர்த்தியும் ஒழுங்கும் இல்லாமல் போகலாம். பெரும்பாலானவர்களுக்கு ஏதேனும் ஒன்று இருந்தால் மற்றொன்று இல்லாமல் போகிறது. அப்படி என்றால் எல்லாமே ஒருவரிடம் இருந்தால் அவர் அப்பா சொல்லக்கூடிய வரம்பற்ற சாதனைக்கு உரியவராகிறார். எனவே இம்மாதிரியான விஷயங்களை பற்றி திரு ரத்னவேல் அவர்கள் பேசுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
பரம்பொருள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் பொற்பாதங்களையும், பராசக்தி ஸ்ரீ அன்னை தயா அவர்களின் பொற்பாதங்களையும், குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களின் பொற்பாதங்களையும், பாலகுரு அசோகனண்ணா அவர்களையும் வணங்கி, வரம்பற்ற சாதனைக்கு தேவையானவை அறிவில் தெளிவு, ஆன்மாவில் விழிப்பு, உணர்வில் பக்தி நம்பிக்கை மற்றும் செயல்பாட்டில் நெறியும் நேர்த்தியும் என்ற சொற்பொழிவினை துவங்குகின்றேன். பொதுவாக அன்னை அன்பர்களாக மாறுகின்ற எவரும் அளவு கடந்து சாதிக்கலாம், இவர்களின் சாதனைக்கு வரம்பே இல்லை என்று ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி பேசுவதையும் எழுதுவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மாதம் 100,000 ரூபாய் வருமானம், சொந்த வீடு, கார் போன்றவைகள் எல்லா அன்னை அன்பர்களும் சுலபமாக பெறக்கூடியது என்று குருநாதர் அவர்கள் எழுதுகிறார்கள், கூறுகிறார்கள். இருந்தாலும் நடைமுறையில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்னையிடம் வந்து 10 வருடங்கள் ஆன பின்னும் மேற்கூறிய மாதம் 100,000 ரூபாய் வருமானம், சொந்த வீடு, கார் போன்றவற்றை எட்ட முடியாத வகையில் பல அன்னை அன்பர்கள் இருக்கிறார்கள், அதை நாம் பார்க்கிறோம். இவர்களால் இப்படி அன்னை கொடுப்பவற்றை பெற முடியாமல் போவதற்கு காரணங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சுய தொழில் செய்பவர்களுக்குத்தான் வருமானம் அளவு கடந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இப்படி சுய தொழில் செய்ய துணிச்சலும் தைரியமும் வேண்டும். ஏனென்றால் சுயமாக தொழில் செய்கின்ற பொழுது அதில் போடுகின்ற முதலுக்கு ஏற்ற லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் வருமா, இல்ல போட்ட முதலே நஷ்டமாகி விடுமா என்று பல சந்தேகங்கள் வரும். லாபம் வந்தாலும் பரவாயில்லை, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த தொழிலை ஏற்று செய்கிறேன் என்று செய்வதற்கு துணிச்சலும் தைரியமும் வேண்டும். இப்படி இந்த துணிச்சலும் தைரியமும் உள்ளவர்களால் தான் சுயமாக தொழிலை ஏற்று செய்ய முடியும். இந்த துணிச்சலும் தைரியமும் இல்லாத அன்னை அன்பர்கள் 100,000 ரூபாய் வருமானத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி இதை அடைவது என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. பொதுவாக சேலரி எம்ப்ளாய்மெண்ட் என்று ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி சரியாக சம்பளம் வந்துவிடும். வருகின்ற சம்பளம் அதிகரிக்குமே ஒழிய டிஏ இன்கிரிமெண்ட் என்று வருகின்ற சம்பளம் அதிகரிக்குமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை. இதனால் அவர்களுக்கு மாத வருமானம் குறையுமே என்ற சந்தேகமோ கவலையோ அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. இவர்களுக்கு ரிஸ்க் குறைவு. அதாவது சேவலரி எம்ப்ளாய்மெண்டில் உள்ளவர்களுக்கு சுயதொழில் செய்பவர்களை காட்டிலும் ரிஸ்க் குறைவு. அதனால்தான் பல அன்னை அன்பர்கள் பல பேர் சுயதொழிலுக்கு பதிலாக சேலரி எம்ப்ளாய்மெண்டை நாடுகிறார்கள். இப்படி இந்த சேலரி எம்ப்ளாய்மெண்டிற்கான பாதுகாப்பை கருதுபவர்களுக்கு அதற்கு உண்டான அளவில் தான் வருமானம் கிடைக்கும். அபரிமிதமான வருமானம் என்பது கிடைப்பது வாய்ப்புகள் குறைவு. ஒரு கம்பெனியில் மேனேஜராக பணியாற்றுபவருக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் என்று வைத்துக் கொள்வோம். இதுவே பெரிய சம்பளம் என்று அவர் நினைத்தால் அவரால் அதற்கு மேல் உயர வழி இல்லை. மாறாக அவர் தான் வேலை பார்க்கின்ற அந்த தொழிலை நன்றாக கற்றுக்கொண்டுள்ள பட்சத்தில் ஏன் மேனேஜராக இருக்க வேண்டும்? நாமும் சொந்தமாக தொழில் செய்து பெரிய வருமானத்தை பார்த்தால் என்ன என்ற ஆர்வம் அவருக்கு எழுந்தால், குறிப்பாக அவர் அன்னை பக்தராக இருந்தால், அந்த ஆர்வத்திற்கு ஸ்ரீ அன்னை அவர்கள் நல்ல வரவேற்பு கொடுப்பார்கள். ஸ்ரீ அன்னை அவர்கள் இதுபோல் ஆர்வமாக இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார்கள். இப்படித்தான் ஒரு அன்பர் வாழ்வில் நிஜமாகவே நடந்தது. அவர் ஒரு கம்பெனியில் திறமையான மேனேஜராக பணியாற்றி நல்ல பெயர் வாங்கினார். ஒரு கட்டத்தில் அவர் பணியாற்றிய மேனேஜ்மெண்ட் அவரை அணுகி, நீங்கள் மேனேஜராக திறமையாக பணியாற்றுகிறீர்கள், இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு நிறைய உற்பத்தி தேவைப்படுகிறது, நீங்கள் சொந்தமாக ஃபேக்டரி நடத்த முன் வந்தால் நாங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் வேண்டும், அதை உங்களால் தர முடியுமா என்பதுதான் எங்கள் கேள்வி என்று கூறினார். இதை கேட்ட அந்த அன்னை அன்பர் மலர்ந்து விட்டார், மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டார். வாழ்க்கையில் உயர்வதற்கு தானாக வருகின்ற வாய்ப்பாக, அன்னை வழங்குகின்ற வாய்ப்பாக அதை எடுத்துக்கொண்டு வந்த வாய்ப்பை ஏற்று அதற்கான செயல்பாடுகளில் உடனே இறங்கினார். இன்று அவர் நன்றாக சம்பாதிக்கின்றார், அபரிமிதமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். பழைய 25,000 ரூபாய் சம்பளம் என்று அவருக்கு மிக சிறியதாக தெரிகிறது, மிக சாதாரணமாக தெரிகிறது. இப்படி அன்னை வாழ்க்கையில் நன்றாக உயர வாய்ப்பளிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதைரியம் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் தைரியமாக இறங்கியதால் இன்று பல மடங்கு அதிகமாக அவர் சம்பாதிக்கின்றார். தைரியமே அவருக்கு இல்லை என்றால் அவர் அந்த 25,000 ரூபாய் சம்பளத்திலேயே இன்னமும் காலத்தை ஓட்டிக் கொண்டுதான் இருந்திருப்பார். இம்மாதிரி வாழ்க்கையில் உயர்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் எத்தனையோ ரூபங்களில் வருகின்றன. தைரியமாக எல்லோரும் அந்த வாய்ப்பை ஏற்க முன்வந்தால் அன்னையின் அருள் ஆற்றலுக்கு நல்ல உதாரணமாக எல்லோருமே பரிமளிக்கலாம். ஆனால் நடைமுறையில் அசம்பாவிதமாக எல்லோரும் இப்படி தானாக அன்னை வழங்குகின்ற வாய்ப்பை ஏற்க முன்வருவது இல்லை. 10 பேருக்கு வாய்ப்பு தேடி வந்தால் ஏதோ ஓர் இருவர்தான் வருகின்ற வாய்ப்பை உற்சாகமாக வரவேற்று அன்னையின் அருள் ஆற்றலுக்கு நிறுவனமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றனர். இதனால்தான் அன்னையின் அருள் ஆற்றல் ஒரு பக்கம் இருந்தாலும் நாமும் அன்னையின் அருள் ஆற்றலுக்கு ஏற்ற கருவிகளாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாமும் அன்னையின் அருள் ஆற்றலுக்கு ஏற்ப நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை திரு அசோகன் அண்ணா அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சிறந்த ஆசிரியர் இருந்தால்தான் சிறந்த மாணவர்கள் உருவாவார்கள். நல்ல விளைநிலம் இருந்தால்தான் நல்ல பயிர் விளையும். சிறந்த ஆசிரியர், சிறந்த மாணவன், நல்ல விளைநிலம், நல்ல பயிர் என்று இரு பக்கமும் சிறப்பாக இருந்தால்தான் வருகின்ற பலன் அபரிமிதமாக வரும் என்பதை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். ஒரு விவசாயத்தில் நல்ல வீரியமான விதைகளை நாம் கொடுக்கலாம். ஆனால் அவன் பயிரிடுகின்ற மண்ணில் இருக்க வேண்டிய சத்து இல்லை என்றால் என்னத்தான் நம்ம வீரியமான விதையை விதைத்தாலும் பலன் சிறப்பாக இருக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே உதாரணத்தை தான் நாம் நம் வாழ்விலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னை அன்பர்களுடைய மனநிலை சத்தான விளைநிலம் போல் இருந்தால் அன்னை எந்த வீரியமான விதையை விதைத்தாலும் பலன் உடனே தெரியும். அப்படி வருகின்ற பலன் பிரமாதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும். அந்த சத்தான விளைநிலம் போன்ற மனநிலையைத்தான் அறிவில் தெளிவு, ஆன்மாவில் விழிப்பு, உணர்வில் பக்தி நம்பிக்கை, செயல்பாட்டில் நெறியும் நேர்த்தியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நான்கு அம்சங்களும் ஒரு சேர அமைந்தவர்கள் சாதிப்பதற்கு வாழ்க்கையில் வரம்பே இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவிய ஸ்டீவ் ஜாப் அவர்கள் 1000 கோடிகளை சுலபமாக சம்பாதித்தார். இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது யாருக்குமே தோன்றாத புரட்சிகரமான சிந்தனைகள் அவருக்கு தோன்றியது. அதனால்தான் ஸ்டீவ் ஜாப் அவர்கள் 1000 கோடிகளை சுலபமாக சம்பாதித்தார்கள். அப்படி அவருக்கு தோன்றிய புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு அவர் தைரியமாக வடிவம் கொடுத்து மார்க்கெட்டில் ப்ராடக்டாக வெளிக்கொண்டு வந்தார். அதன் விளைவு இன்று உலகிலேயே முதன்மையான கம்பெனியாக ஆப்பிள் நிறுவனம் பெயர் வாங்கியுள்ளது. அண்மையில் ஆப்பிள் நிறுவனம் iPhone 5 என்ற புதிய மாடலை வெளியிட்டார்கள். வெளியிட்ட ஒரே நாளில் $1 பில்லியன் அளவுக்கு அவர்களுக்கு ஆர்டர் கிடைத்தது. $1 பில்லியன் என்றால் நமது இந்திய மதிப்பில் 4,500 கோடி ரூபாய் ஆகும். இதுவரை உலகிலேயே கேள்விப்படாத சாதனை இது. ப்ராடக்டை வெளியிட்ட உடனேயே 4,500 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்துவிட்டது என்றால் நம்மால் அதை நம்ப முடிகிறதா? ஆனால் வந்தது உண்மை. இத்தனைக்கும் ஸ்டீவ் ஜாப்பிற்கோ ஆப்பிள் நிறுவனத்திற்கோ அன்னையை பற்றி எதுவுமே தெரியாது. இப்படி அன்னையை பற்றி எதுவுமே தெரியாம இருந்தாலும் இந்த அளவு சாதித்ததற்கு காரணம் அவருடைய முற்போக்கு சிந்தனை, புரட்சிகரமான செயல்பாடுகள் ஆகியவற்றில் அன்னையின் முத்திரை இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அன்னையை தெரிகிறதோ இல்லையோ, அன்னை விரும்பும் அற்புத குணங்கள் ஒருவரிடமோ அல்லது ஒரு ஸ்தாபனத்திலோ இருந்தால் விளைவுகள் இப்படித்தான் அபரிமிதமாக இருக்கும். அன்னையிடமே வராத ஆப்பிள் கம்ப்யூட்டர் இவ்வளவு சாதிக்கின்ற பொழுது அன்னை விஷயத்தில் அளவு கடந்து ஊறி போயிருக்கின்ற நாம் என்னத்தான் சாதிக்க முடியாது? எதையும் சாதிக்கலாம், எந்த உயரத்திற்கும் போகலாம். ஆகவே ஸ்ரீ கர்மயோகி அவர்களுக்கு நிதர்சனமாக தெரிந்த உண்மையை நாமும் ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தினால் நல்லது. இப்பொழுது வரம்பற்ற சாதனைக்கு ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொற்பொழிவில் பார்ப்போம். பொதுவாக நாம் நமது வாழ்வில் ஒருவரை பாராட்டுகின்ற பொழுது எப்படியெல்லாம் பாராட்டுவோம் என்றால், அவர் நல்லவர், யாருக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத உத்தமர், அறிவாளி, எந்த ஒரு செயலையும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடியவர், திறமைசாலி, எந்த ஒரு செயலையும் திறமையாக செய்யக்கூடியவர், பொறுமையானவர், எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக இருப்பவர், தெய்வ நம்பிக்கையுள்ளவர், செய்யும் காரியங்களே நேர்த்தியாக செய்பவர், அவர் கையால் செய்தால் விஷயங்கள் அனைத்துமே கூடி வரும் என்று நாம் பாராட்டுகின்றோம். நடைமுறையில் இதுபோல் அனைவரும், அனைத்து மனிதர்களும் நல்லவர்களை நல்லவர் என்றோ, அறிவாளிகளை அறிவாளி என்றோ, திறமைசாலிகளை, பொறுமையானவர்களை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை, செய்யும் காரியங்களை நேர்த்தியாக செய்பவர்களை பாராட்டுவது இல்லை. சில பேர் தான் இதுபோல் நல்லவர்களை நல்லவர் என்றும், அறிவாளிகளை அறிவாளிகள் என்றும், திறமைசாலிகளை, பொறுமையானவர்களை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை, செய்யும் காரியங்களை நேர்த்தியாக செய்பவர்களை பாராட்டுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று குருநாதர் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், இப்படி நாம் மற்றவரிடம் உள்ள நல்ல விஷயங்களை, அறிவாற்றலை, திறமையை, பொறுமையை, தெய்வ நம்பிக்கையை ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்ள பாராட்டுவதற்கு சில தகுதிகள் நமக்கு வேண்டும் என்று கூறுகிறார்கள். நமக்கு சில தகுதிகள் இருந்தால்தான் நம்மால் நல்லவரை நல்லவர் என்று அடையாளம் காண முடியும், அறிவாளிகளை அறிவாளி என்று அடையாளம் காண முடியும், திறமைசாலிகளை திறமைசாலிகள் என்றும், பொறுமையானவர்களை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை, செய்யும் காரியங்களை நேர்த்தியாக செய்பவர்களை நம்மால் அடையாளம் கண்டு பாராட்ட முடியும் என்று கூறுகிறார்கள். அது என்ன தகுதி என்றால், நல்லவரை நல்லவராக அறிய நமக்கு ஆன்ம விழிப்பு வேண்டும். நமக்கு ஆன்ம விழிப்பு இருந்தால்தான் நல்லவரை நல்லவராக நாம் அறிய முடியும். அதுபோல் அறிவுள்ளவனின் அறிவை பாராட்டுபவருக்கு அறிவு வேண்டும். நமக்கு அறிவு இருந்தால்தான் அறிவுள்ளவரை நாம் பாராட்ட முடியும். ஒருவர் பொறுமையை பாராட்ட நமக்கு பொறுமை வேண்டும், அல்லது பொறுமை இல்லாததால் அதன் பெருமை தெரிய வேண்டும். அப்போதுதான் நம்மால் பொறுமை உள்ளவரை பொறுமை உள்ளவர் என்று நம்மால் பாராட்ட முடியும். ஒரு காரியம் செய்வதால் மட்டும் கூடி வராது என அறிய நமக்கு அனுபவம் வேண்டும். முழு திறமை ஆர்வத்துடன் செயல்பட்டும் சில கூடி வருகின்றன, மற்றவை அப்படி வருவதில்லை என்று அறிய நமக்கு அனுபவமும் புத்திசாலித்தனமும் தேவை. இப்படி பல தகுதிகள் நமக்கு இருந்தால்தான் நம்மால் மற்றவரை நல்லவர், அறிவாளி, திறமைசாலி, பொறுமையானவர், தெய்வ நம்பிக்கை உள்ளவர், செய்யும் காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடியவர் என்று மற்றவர்களிடம் உள்ள திறமையை நம்மால் பாராட்ட முடியும். பொதுவாக இதுபோல் நல்லவராக, அறிவாளியாக, திறமைசாலியாக, பொறுமையானவராக, தெய்வ நம்பிக்கை உள்ளவராக, செய்யும் காரியங்கள் நேர்த்தியாக செய்பவர், அவர் செய்கின்ற காரியங்கள் கூடி வரும். இதைதான் நம்மளுடைய மரபில் கைராசி என்று கூறுவோம். அவர் கையால் செய்தால் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும், அவர் கைராசி உள்ளவர் என்று நாம் கூறுவோம். இந்த கைராசிக்கு என்ன காரணம் என்றால், அவருடைய திறமை, புத்திசாலித்தனம், அவருடைய நல்லவர் என்ற திறன், பொறுமை, தெய்வ நம்பிக்கை, செய்யும் காரியங்களை நேர்த்தியாக செய்வது, இதெல்லாம் ஒரு சேர அமைந்தவர் கையால் ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் கூடி வரும். அதையே நாம் அதை கைராசி என்று கூறுகிறோம். இரு நண்பர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒருவர் படித்தவர், மற்றொருவர் படிக்காதவர் என்று வைத்துக் கொண்டால், படித்தவர் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும், படிப்பு தரக்கூடிய அளவு கடந்த வாய்ப்புகளும் வசதிகளும் அந்த படிக்காதவருக்கு தெரியும். ஏனென்றால் படிக்காமல் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கடை பயனாகலாம், அல்லது சமுதாயத்தில் தாழ்ந்த நிலை வேலைகளாக கருதப்படக்கூடிய தாழ்ந்த நிலை வேலைகளை செய்யலாம், உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம். படித்தால் சர்க்கார் உத்தியோகத்திற்கு போகலாம், பெரிய பதவிகளை அடையலாம், பெரிய வேலைக்கு போகலாம். ஆகவே சர்க்கார் வேலைக்கும் கடைப்பையனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏணி வைத்தாலும் எட்டாது. சர்க்கார் வேலைக்கு உள்ள சம்பளம், அந்தஸ்து, மதிப்பிற்கும் சாதாரண படிப்பில்லாமல் வேலை பார்ப்பவர்களுடைய கிடைக்கக்கூடிய சம்பளத்திற்கும் அந்தஸ்திற்கும் மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் ஏணி வைத்தாலும் எட்டாது. இந்த மதிப்பை, இந்த சிறப்பை தருவது படிப்பு. அதுபோல் கிராமத்து பையன் டவுன் பையனை பார்த்தால், நகரத்து பையனை பார்த்தால், நகரம் அளிக்கும் வாய்ப்பை கிராமம் என்றுமே தர முடியாது என அறிவார். ஏனென்றால் நகரத்தில் பல்கலைக்கழகங்கள், பேங்க், பெரிய ஆபீஸ் அப்படின்ட்டு பல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும். அந்த வசதிகளை என்றுமே கிராமம் தராது, நகரம் தான் தரும் என்பதை கிராமத்து பையன் அறிவான். அதே போல் பெரிய இடத்து பையனையும் அவனது வசதி வாய்ப்புகளையும் பார்க்கின்ற ஒரு சாதாரண எலக்ட்ரிசியன் மகன், உன் விஷயம் வேறு, உன்னுடைய வசதி வாய்ப்புகள் வேறு, நான் அதெல்லாம் நினைக்கவே முடியாது என உணர்கிறான். இவனுக்கு இந்த வசதி வாய்ப்புகளை கொடுப்பது அவனுடைய குடும்பம், அந்த பெரிய இடம் என்பது அந்த பெரிய இடத்து பையனுக்கான வசதி வாய்ப்புகளை தருகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், படிப்பு, ஊர், சூழல், குடும்பம், பணம், ஜாதகம் தரும் வாய்ப்புகள் அளவு கடந்தவை என நமக்கு தெரிகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். நாம் எல்லாம் அன்னை அன்பர்கள் என்பதால், அன்னை அன்பர்களாகிய நமக்கு படிப்பு என்றால் அது முடிவில்லாத படிப்பாக இருக்கும். டவுனோ நகரமோ பெருநகரமோ தராத வாய்ப்பை அன்னை சூழல் தருகிறது. எந்த பெரிய இடமும் அன்னை வீட்டில் பிறந்தவன் பெறும் வாய்ப்பை பெற முடியாது. எவ்வளவு பணம் உள்ளவனுக்கும் கிடைக்காத வாய்ப்பு அன்னை அன்பர்களுக்கு உண்டு. அன்பர்களுக்கு வாழ்வில் இல்லாத வாய்ப்பு உண்டு. ஜாதகத்தில் இல்லாத நல்லதை தரும் அன்னையின் அன்பர் நாம் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சாதாரண மனிதர்களுக்கு படிப்பு, ஊர், சூழல், குடும்பம், பணம், ஜாதகம் தருகின்ற வாய்ப்பை விட அன்னையின் சூழல், அன்னையுடைய அன்பருக்கு அன்னையுடைய அருள் அபரிமிதமான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கே ஜாதகத்தில் இல்லாத நல்லதை தரும் அன்னையின் அன்பர் நாம் என்று குறிப்பிடுகிறார் குருநாதர் அவர்கள். இங்கே ஒரு அன்னை அன்பர் வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை கூறலாம் என்று பிரியப்படுகிறேன். இன்று அன்னை அன்பராக உள்ளவர், அவர் பிளஸ் டூ 12 வகுப்பு படிக்கின்ற பொழுது அவருக்கு அன்னையை தெரியாது, அவர் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு மற்ற தெய்வ நம்பிக்கை எல்லாம் உண்டு. அப்பொழுது அவர் ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதகம் கணிப்பவரிடம் கொடுக்கின்ற பொழுது அவர் ஜாதகத்தை கணித்து விட்டு என்ன கூறினார் என்றால், இவருக்கு பிளஸ் டூ 12 வகுப்பு முடிந்தவுடன் ஒரு வருடம் படிப்பு வந்து பிரேக் ஆகும், தடைப்படும் என்று கூறினார். அதுபோல் என்ன உத்தியோகத்திற்கு போவார்கள் என்று அவர்கள் பெற்றோர்கள் அந்த ஜாதகம் பார்ப்பவர்களிடம் கேட்ட பொழுது, இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்காது, இவர் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை தான் இவர் ஜாதக அமைப்பு படி இவர் செய்வார், இவருக்கு அரசாங்க வேலை என்பது கிடையாது என்று கூறினார்கள். ஆனால் அந்த அன்னை என்பவர் அப்போது அன்னையை வழிபடவில்லை, அன்னையை தெரியாது. அவருக்கு என்ன ஆசை என்றால், ஒரு சேவை சம்பந்தமான அரசு உத்தியோகத்திற்கு தான் போக வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாகவும் ஆசையாகவும் இருந்தது. ஆனால் அவர் நன்றாக படிப்பவர் என்பதால் அவர் பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்று விட்டார். ஆனால் அந்த ஜாதகத்தில் சொன்னது போலவே அந்த 12 வகுப்பு முடித்த பிறகு அந்த ஒரு வருடம் படிப்பு என்பது அவருக்கு தடையானது, அவரால் படிப்பை மேற்படிப்பை தொடர முடியவில்லை, அந்த ஒரு வருடம் என்பது வீணாக போனது. அவர்களுடனே சந்தேகம் வருகிறது, ஜாதகத்தில் சொன்னது போலவே படிப்பு தடையாகிறது, அப்ப ஜாதகத்தில் உள்ளது போலவே அரசாங்க வேலை கிடைக்காதோ, நம்முடைய லட்சியம் நிறைவேறாதோ என்ற எண்ணம் இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு அன்னையை வந்து அறிமுகமாகிறார், அன்னையை அவர் அறிந்து கொள்கிறார், அன்னையின் தியான மையத்திற்கு சென்று அன்னையை வழிபட ஆரம்பிக்கிறார். அப்படி அன்னையை வழிபட ஆரம்பித்த பிறகு பார்த்தால் அவருக்கு அந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை அப்படியே ஏற்படுகிறது. ஏற்பட்டு அன்னையின் அருளால் அவருக்கு இன்று அரசாங்க வேலை கிடைத்து, அவர் எதிர்பார்த்த அந்த சேவை சார்ந்த அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைத்து அவர் இந்த அரசாங்க சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஜாதகம் என்பது உண்மைதான். அதில் சொன்னது போலவே அவருக்கு அந்த பிளஸ் டூ முடித்தவுடன் படிப்பு ஒரு வருடம் தடைப்பட்டது. அது எப்பொழுது என்றால் அன்னையிடம் வருவதற்கு முன்பு. அன்னையிடம் வந்ததுக்கு பிறகு ஜாதகத்தில் இல்லாத நல்லது, அதாவது அவருடைய ஜாதக அமைப்புப்படி அரசாங்க வேலை கிடையாது, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைதான் கிடைக்கும் என்ற அவர் ஜாதக அமைப்பை மீறி ஜாதகத்தில் இல்லாத நல்லதை அன்னையோட சூழல், அன்னையோட அருளாற்றல் பெற்று தந்தது. இதைதான் குருநாத ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள், ஜாதகத்தில் இல்லாத நல்லதை தரும் அன்னையின் அன்பர் நாம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது போல எனக்கு தெரிந்த ஒரு அன்னை அன்பருடைய உடல்நலம் குன்றி இருந்தார். அவருக்கு வந்து, அவர் அன்னை அன்பர் தான், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜாதக அமைப்பு படி பார்த்தீர்கள் என்றால் அவருடைய ஆயுள் காலம் 60-62 முடிந்திருக்க வேண்டியது. அன்னையுடைய சூழல் ஜாதகத்தில் இல்லாத நல்லதே ஆயுளில் அவருக்கு இன்னும் ஒரு 10-12 அருகள் அதிகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுபோல் ஜாதகத்தில் இல்லாத ஆயுளை, ஜாதகத்தில் இல்லாத வேலை வாய்ப்பை, ஜாதகத்தில் இல்லாத அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு நம் அன்னையிடம் கிடைக்கிறது. இதைதான் குருநாத அவர்கள் ஜாதகத்தில் இல்லாத நல்லதை தரும் அன்னையின் அன்பர் நாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்னையிடம் நமக்கு உள்ளதை நாம் முழுவதுமாக பெற்று பயனடைந்தால், இங்கே குருநாதர் அவர்கள் முழுவதுமாக பெற்று பயனடைந்தால் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இதுவரை நாம் அன்னையிடம் நாம் பெற்று உள்ள இந்த வருமானம், அந்தஸ்து, பதவி, உத்தியோகம், வேலை அனைத்தும் நம்முடைய குணத்திற்கும் நம்மளுடைய ஏற்பு திறனுக்கு அளவு, நம்மளுடைய ஏற்பு திறனுக்கு ஏற்ப பெற்றது. அன்னையிடமிருந்து நாம் முழுவதுமாக பெறவில்லை. நம்மளுடைய தகுதிக்கும் நம்மளுடைய ஏற்பு திறனுக்கு ஏற்ப நாம் குறைவாக பெற்றுக்கொண்டது. அதனால்தான் குருநாதர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அன்னையிடம் நமக்கு உள்ளதை முழுவதுமாக, குறையில்லாமல் முழுவதுமாக பெற்று நாம் பயனடைந்தால், இன்று உலகில் எவரும் பெறாததை, பெற நினைக்காததை நாம் பெறலாம் என்று குறிப்பிடுகிறார். நாம் எப்படி அன்னையிடம் அதை முழுவதுமாக பெறுவது என்றால், அன்னையின் கோட்பாடுகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அன்னையிடமிருந்து நமக்கு உள்ளதை நாம் முழுவதுமாக பெறலாம். அப்படி நாம் பெறுகின்ற பொழுது இன்று உலகில் யாவரும் பெறாததை, பெற நினைக்காததை நாம் பெறலாம். பொதுவாக அன்னை அவர்கள், அன்னை அன்பர்களாக நமக்கு என்னவற்றையெல்லாம் தருகிறார்கள் என்றால், கற்பனைக்கு எட்டாத கருவூலமான உடல்நலம் என்ற பொக்கிசத்தை அன்னை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். அன்னையை அறிந்த பொழுது உடலில் இருந்த வியாதிகள், நமக்கு தெரிந்தது தெரியாதது அனைத்துமே நம்மை அறியாமல் போய்விடும். அதன் அடையாளமாக அத்தெளிவு நம்முடைய முகத்தில் தேஜஸாக தெரியும் என்று குறிப்பிடுகிறார். இங்கும் ஒரு அன்னை அன்பருடைய அனுபவத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அன்னை அன்பர், அவருக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது. அந்த வியாதி சாதாரண வியாதி கிடையாது, 10 லட்சம் பேரில் ஒருவருக்கு வருகின்ற வியாதி அது. டாக்டர்களாகவே இனம் காண முடியாத அளவிற்கு உள்ள ஒரு கொடுமையான வியாதி அவருக்கு வந்துவிட்டது. அவருக்கு டாக்டர் என்ன கூறுகிறார்கள் என்றால், தொடர்ந்து அவர்கள் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அது எடுத்துக்கொண்டாலும் இந்த நோயை முழுவதுமாக குணப்படுத்த முடியாது, அதை கட்டுப்படுத்தலாமே ஒழிய குணப்படுத்த முடியாது என்று குறிப்பிடுகிறார். அதோடு அந்த மருந்து மாத்திரைகள் அதிக சக்தி வாய்ந்தவை, அதனால் சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகளும் ஏற்படும், பல உடல் உபாதைகளும் ஏற்படும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அவருடைய ஸ்கேன் செய்து அவரை பார்க்கின்ற போது உள்ளு உறுப்புகள் எல்லாம் சேதமடைந்து அழுகிய நிலையில் காணப்படுகிறது. இப்படி ஒரு வாழ்க்கை இறுதி நிலை, ஒரு மோசமான நிலையில் அவருடைய உடல்நலம் இருக்கிறது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அன்னையிடம் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்துவிட்டு யாருக்குமே வராத தைரியம் அவருக்கு வந்தது. என்ன தைரியம் என்றால், நான் இனி மருத்துவரையோ மருந்து மாத்திரைகளையோ நம்ப போவது இல்லை. நான் முழுவதுமாக அன்னையை மட்டும்தான் நம்ப போகிறேன் என்று கூறி அந்த மருந்து மாத்திரைகளை தூக்கி எறிந்து விட்டார். எறிந்துவிட்டு அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடவே இல்லை. மருத்துவர் அவர்கள் தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய, அப்படி எடுத்துக்கொள்ளாவிட்டால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று டாக்டர் கூறிய பிறகும் அவர் அன்னை மீது உள்ள நம்பிக்கையால் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிட்டு முழுவதுமாக அன்னையை மட்டும் நம்பினார். அன்னையை மட்டும் நம்பி அன்னையை வழிபட்டார். 2 ஆண்டுகள் ஆகின. அவருக்கு முன்பு ஏற்பட்ட எந்த ஒரு வியாதிக்கான அறிகுறிகளும் அவருக்கு இப்ப ஏற்படவில்லை. எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார். அப்போது அவர் வீட்டில் உள்ளவர்கள் கூறினார்கள், 2 வருடங்கள் ஆகிவிட்டது, உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நம்மளுடைய மன திருப்திக்காக நாம் டாக்டரிடம் சென்று நாம் ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்வோம், உடல்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம செக் செய்து கொள்வோம் என்று கூறினார்கள். அவர் குடும்பத்தாரின் திருப்திக்காக அவரும் சென்று மருத்துவரிடம் காண்பித்த பொழுது இப்பொழுதுள்ள அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும், பழைய ரிப்போர்ட் இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்ததாம். டாக்டர் சொன்னாராம், இது வந்து உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டா, மெடிக்கல் ரிப்போர்ட்டா, அது இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லையே என்று கூறினாராம். அதாவது அன்னையுடைய பேராற்றால் அவருடம் இருந்த அனைத்து நோயையும் உடல் உபாதைகளையும் சரி செய்து விட்டது. அதற்கு காரணம் அவர் அன்னை மீது வைத்திருந்த நம்பிக்கை, பிரார்த்தனை, தைரியம். அதன் மூலமாக அன்னையுடைய அருள் செயல்பட்டு அவருக்கு உடலில் இருந்த வியாதிகளை, அவருக்கு தெரிந்த வியாதி தெரியாத வியாதிகள் அனைத்தையுமே அவர் போக்கிவிட்டார். அதன் தெளிவாக அவர் முகத்தில் தேஜஸ் ஏற்பட்டது. இது நம்ம அன்னை அவர்கள் அன்பர்களுக்கு தருகின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல் எந்த வகுப்போடு நம்மூரில் நமக்கு படிப்பு முடிந்தாலும் மேற்படிப்புக்குரிய வசதி உள்ளூருக்கு வரும் என்று குறிப்பிடுகிறார். இங்கும் ஒரு அன்னை அன்பருடைய அனுபவத்தை கூற ஆசைப்படுகிறேன். ஒரு அன்னை அன்பர் அவர்கள், அவர் SSLC படித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கிராமத்தில். அவர் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஊரில் SSLC வரைக்கும் தான் இருந்தது, மேற்படிப்புக்கான வசதிகள் இல்லை, வெளியூர் சென்றுதான் படிக்க வேண்டும். அவர் SSLC படிக்கின்ற பொழுது அந்த முடிக்கின்ற தருவாயில் காலேஜ் வந்தது. அதில் இவர் PUC சென்று படித்தார். அப்படி அவர் PUC படித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது அடுத்த மேற்கொண்டு பட்ட படிப்பு, டிகிரி படிப்பதற்கு வெளியூர் சென்றுதான் படிக்க வேண்டும். ஆனால் அவர் இந்த PUC படித்து முடிப்பதற்குள் அந்த காலேஜில் அந்த பட்டப்படிப்பு, டிகிரி படிப்பும் கொண்டு வந்து விட்டார்கள். அவர் சரியாக தொடர்ந்து அந்த இதில் சேர்ந்து அந்த பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். பட்டப்படிப்பு அவர் படித்தால் மேல் பட்டப்படிப்பு இருக்கு, முதுகலை பட்டப்படிப்பிற்கு, மாஸ்டர் டிகிரிக்கு அவர் வெளியூர் சென்று படிக்க வேண்டும். அவர் அந்த 3வது ஆண்டு பட்டப்படிப்பு முடிக்கின்ற பொழுது அந்த ஊரில் மேற்படிப்பும் வந்துவிட்டது, முதுகலை பட்டப்படிப்பும் வந்தது. அவர் அதே ஊரிலேயே முதுகலை பட்டப்படிப்பு, மாஸ்டர் டிகிரியையும் அவர் முடித்தார். இதைதான் குருநாதர் அவர்கள், எந்த வகுப்போடு நம்மூரில் நமக்கு படிப்பு முடிந்தாலும் மேற்படிப்புக்குரிய வசதி உள்ளூருக்கு வரும் என்று கூறுகிறார்கள். அவர் உண்மையாக அன்னை அன்பர்களாக இருந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோடு இருந்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவை நம்மூரில் வரும் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அன்னை அவர்கள் நமக்கு தருகின்ற அருள் வாய்ப்பு. நாம் உள்ள இடத்தில், நாம் உள்ள ஊரில் எந்தவித நகர வசதியும் நம்மை தேடி வரும். இதுவும் அன்னை நமக்காக வழங்குகின்ற வாய்ப்பு என்று கூறுகிறார்கள். அதாவது நகரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய பேங்க், ஆபீஸ், காலேஜ், கடைகள் ஆகியவை நம் ஊரிற்கு தேடி வரும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி வந்தால் அது அன்னை நமக்காக தருபவை. ஊரில் பெரிய இடத்து பையனுக்கு கிடைக்காத வாய்ப்பை நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்பார்கள். அப்படி கேட்டால் அதுவும் அன்னை அவர்கள் நமக்கு வழங்குகின்ற அருள். ஊரில் அதிகபட்ச அந்தஸ்து உள்ள பெரியவர், அரசியல்வாதி, அதிகாரி நமக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அப்படி ஊரில் அதிகபட்ச அந்தஸ்து உள்ள அதிகாரி, அரசியல்வாதி, பெரியவர் நமக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்றால் அது நமக்காக செயல்பட்டது இல்லை, அன்னை அப்படி செயல்பட வைக்கிறார் என்று அர்த்தம். இந்த இடத்திலும் ஒரு அன்பருடைய அனுபவத்தை சொல்லலாம் என்று பிரியப்படுகிறேன். ஒரு அன்னை அன்பர் ஒருவர் திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ₹3000 ஸ்டைபண்டுடன் படித்து வந்தார். அவருக்கு லக்னோவில் நடந்த இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் கான்பரன்ஸில் இவருடைய ப்ராஜெக்டை பேப்பர் பிரசன்டேஷன் செய்ய அன்னை அவர்கள் வாய்ப்பு அளித்தார்கள். அதனை அந்த அன்னை அன்பர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ப்ராஜெக்டை பேப்பர் பிரசன்டேஷனாக செய்தார். அந்த லக்னோவில் நடந்த சயின்டிஸ்ட் கான்பரன்ஸில் அதில் இவருடைய ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட் என்று தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தார்கள். இந்தியன் சயின்டிஸ்ட் கவுன்சிலில் அவரை மெம்பராக சேர்த்துக் கொண்டார்கள். அவர் இந்தியன் சயின்டிஸ்ட் கவுன்சிலில் மெம்பர்ஷிப் என்ற ஒரு சர்டிபிகேட்டையும் அவருக்கு கொடுத்தார்கள். அதோடும் இல்லாமல் இதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவருக்கு அவார்டு கொடுக்க நினைத்தது. இவருடைய ப்ராஜெக்ட் இருக்கு, ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவரை கௌரவிக்க வேண்டும், இவருக்கு அவார்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது. அதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்க செலவிலேயே இவருக்கு அவார்டு கொடுப்பதற்காக பாராட்டுவதற்காக அழைத்தது. இவர் இப்போது ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும், அந்த அவார்டை வாங்குவதற்கு ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும். ஆனால் இவருக்கு பாஸ்போர்ட் இல்லை. எனவே இவர் புதிதாக பாஸ்போர்ட் விண்ணப்பித்து வாங்கலாம் என்று முயற்சித்தார். அப்படி அவர் பாஸ்போர்ட் வாங்குவதற்காக விண்ணப்பம் செய்தார். அந்த பாஸ்போர்ட் வாங்குவதில் அவருக்கு பல சிக்கல்கள் இடையூறுகள் ஏற்பட்டது. இதனால் அவருக்கு அந்த பாஸ்போர்ட் வாங்குவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அவர் அப்படி பாஸ்போர்ட் வாங்குவது என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே அமைந்துவிட்டது. ஒரு பெரிய சவால் போல அமைந்துவிட்டது அந்த பாஸ்போர்ட் வாங்குவது. இத்தகைய சூழ்நிலையில் அந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவரை அழைத்த தேதி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இவருக்கு அவார்டு கொடுப்பதற்காக அந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவரை அழைத்துவதற்கான தேதி இவரை நெருங்கிக் கொண்டே இருந்தது. இவருக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அன்னையிடம் பிரார்த்தனை வைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் திருச்சியில் சயின்டிஸ்ட் கான்பரன்ஸ் நடக்க இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கான முழு ஆர்கனைசேஷனையும் இந்த அன்னை அன்பர் பொறுப்பிலேயே விட்டிருந்தார்கள். இந்த அன்னை அன்பர் தான் அந்த ஃபங்க்ஷன் முழுவதையுமே ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் என்று பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்திருந்தார்கள். அந்த ஃபங்க்ஷனில் வரவேற்பு உரையிலிருந்து வந்தவர்களை விருந்து உபசரிப்பதிலிருந்து நன்று உரை வழங்குவது வரை என அனைத்தையும் இந்த அன்னை அன்பரே ஏற்று முன்னின்று சிறப்பாக ஆர்வத்துடன் கவனித்தார். இந்த அன்னை அன்பரின் ஆர்வத்தையும் உழைப்பையும் பொறுமையையும் கவனித்த அந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்த பாஸ்போர்ட் ஆபீசர் இவரை அழைத்தார். அழைத்து, நீ இவ்வளவு பொறுப்பாக பொறுமையாக இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாய், நீங்க என்ன படிக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த அன்னை அன்பர் தான் படிக்கின்ற படிப்பு சம்பந்தமான விவரங்களை கூறிவிட்டு அவருக்கு தற்போது பாஸ்போர்ட் தேவைப்படுகிறது, அதற்காக தான் அலைந்து கொண்டிருப்பதை பற்றி அந்த அதிகாரியிடம் சொன்னார். இதை கேட்ட அந்த பாஸ்போர்ட் ஆபீசர், படிப்பு விஷயமாக போகும் உங்களுக்கு நான் என் சொந்த பொறுப்பிலேயே பாஸ்போர்ட் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று கூறி அந்த அன்னை அன்பருக்கு பாஸ்போர்ட்டை உடனேயே பெற்று தந்தார். வழங்க உத்தரவிட்டு அந்த பாஸ்போர்ட்டை வழங்கினார்கள். உடனே அந்த அன்னை அன்பர் அந்த பாஸ்போர்ட் மூலமாக அவர் ஆஸ்திரேலியா சென்று அவருடைய ப்ராஜெக்டை பேப்பர் பிரசன்டேஷன் செய்தார். இதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவருக்கு இந்தியன் வின்னர் என்று சர்டிபிகேட் கொடுத்தது. அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய மேல் படிப்புக்கான செலவு, தங்கும் வசதி எல்லாத்தையுமே அரசாங்கமே ஆஸ்திரேலிய அரசாங்கமே ஏற்றுக்கொள்வதாகவும் நீங்கள் இங்கேயே வந்து படிக்கலாம் என்று கூறி உங்களுக்கு ஸ்டைபண்டாக ஒரு வருடத்திற்கு ₹35 லட்சம் தருவதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அது அன்னையுடைய சூழல், அவருக்கு அந்த பாஸ்வேர்டு கிடைப்பதற்கு சிக்கலாக இருந்த சூழ்நிலையில் அன்னையுடைய சூழல், அன்னையுடைய அருள் அந்த விழாவிற்கு அந்த பாஸ்போர்ட் ஆபீசரை சீஃப் கெஸ்டாக வரவழைத்துள்ளது. ஊரில் அதிகபட்ச அந்தஸ்துள்ள அதிகாரியை, பாஸ்போர்ட் ஆபீசரை நமக்கு ஆதரவாக அங்க செயல்பட வைத்தது ஸ்ரீ அன்னை அவர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் 3000 ரூபாய் ஸ்டைபண்டுடன் ஆரம்பித்த இவரது படிப்பை 35 லட்சம் ரூபாய் ஸ்டைபண்டாக உயர்த்தியதும் அன்னையுடைய அருள் தான். இதுதான் அன்னையுடைய அருள் பேராற்றலுக்கான நிரூபணம். இது போன்றுதான் அன்னை அவர்கள் நமக்கு அற்புதத்தையும் அபரிமிதத்தையும் சாதனையையும் வழங்குவார்கள் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவையெல்லாம் அன்னை அவர்கள் நமக்கு வழங்குபவைகள். இப்படி வருகின்ற அருளை அன்னை தருபவனவற்றை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வருகின்ற இந்த வாய்ப்புகளை அன்னை வழங்குகின்ற இந்த அருளை நாம் முழுவதுமாக அடக்கமாக அழகாக பொறுமையாக நிதானமாக வந்ததை பெற்று போற்றி ஆண்டு அனுபவித்தால் எட்ட முடியாத உயரம் நமக்கு எட்டாதது இல்லை. நம்முடைய வாழ்வு கலங்கரை விளக்கமாகும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அன்னையிடம் வந்த பிறகு இது போன்ற பெரிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்தால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அடக்கமாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடக்கமாக அழகாக பொறுமையாக நிதானமாக வந்ததை பெற்று போற்றி ஆண்டு அனுபவித்தால் நமக்கு எட்ட முடியாத உயரம் நமக்கு எட்டாததில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல் இப்படி அன்னை வழங்குகின்ற வரம்பில்லாத சாதனையை நாம் பெற நம்மளுடைய பங்களிப்பாக நம்மளுடைய பங்காக குருநாதர் அவர்கள் சிலவற்றை குறிப்பிடுகிறார். அதாவது நம்மளுடைய பங்கு அன்னை அவர்கள் பங்கிற்கு நம்மளுக்கு பெரிய வாய்ப்பை வரம்பில்லாத சாதனையை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய பங்கு என்னவென்றால், வரம்பில்லாத சாதனையை அன்பன் பெற வரம்பில்லாத நல்ல எண்ணம் தேவை. அப்பா இங்கே நல்ல எண்ணம் என்று குறிப்பிடவில்லை, வரம்பில்லாத நல்ல எண்ணம் இருந்தால்தான் நமக்கு வரம்பில்லாத சாதனை வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். சொல்லுக்குள் அகப்படாத அடக்கம், சாதாரண அடக்கம் இல்லை, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள அடக்கம், சொல்லுக்குள் அகப்படாத அடக்கம், ஆர்ப்பாட்டமற்ற அமைதி, இவை அனைத்தும் தேவை. அதோடு குடும்பத்தார் மீது பாசம், பிரியம், நண்பர்களிடம் விசுவாசம், கடமையில் திறமை, காரியத்தில் கண்ணாக செயல்படுவது ஆகியவை அன்பருடைய பங்கு. நாம் இவற்றை மேற்கொண்டோம் என்றால் நமக்கு வரம்பில்லாத சாதனை கிடைக்கும். அதாவது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், வரம்பில்லாத சாதனையை அன்பன் பெறுவதற்கு நமக்கு வரம்பில்லாத நல்ல எண்ணம் தேவை. சொல்லுக்குள் அகப்படாத அடக்கமும் ஆர்ப்பாட்டமற்ற அமைதியும் தேவை. நம் குடும்பத்தார் மீது பாசம் பிரியம் வேண்டும். நம் நண்பர்களிடம் விசுவாசம் வேண்டும். நம்முடைய கடமையில் திறமை, காரியத்தில் கண்ணாக செயல்படுவது ஆகியவை வேண்டும். இது எல்லாமே நம்முடைய பங்கு. நம்முடைய பங்கை நாம் சரிவர சிறப்பாக இதை செய்தோம் என்றால், நல்ல நட்புடன் இருந்தோம் என்றால், சொல்லுக்குள் அகப்படாத அடக்கத்துடன் இருந்தோம் என்றால், ஆர்ப்பாட்டமற்ற அமைதியோடு இருந்தோம் என்றால், குடும்பத்தார் மீது பாசம் பிரியத்தோடு இருக்கிறோம் என்றால், நண்பரிடம் விசுவாசமாக இருந்தோம் என்றால், கடமையில் திறமையாக காரியத்தில் கண்ணாக செயல்பட்டோம் என்றால், நமக்கு நம்மளுடைய சாதனை வரம்பில்லாத சாதனையாக அமையும். அதுபோல் நல்லவன் உண்மையிலேயே நல்லவனாக தன்னை அறியாமல், அதுவும் ஒரு லட்சியம் இல்லாமல் இயல்பாக இதமான இதயம் இருந்தால் அவர் அன்னை அன்பரானால் அவருடைய சாதனை வரம்பற்றதாகும். இங்கே குருநாதர் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். குருநாதர் அவர்கள் நல்லவன் என்று குறிப்பிடவில்லை, நல்லவன் உண்மையிலேயே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அது என்ன நல்லவன் உண்மையிலேயே நல்லவன் என்றால், இப்ப சில பேர் நம் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது சில பேர் சமூகத்திற்காகவோ கடமைக்காகவோ சில பேர் நல்லவர்கள் போல நடிப்பார்கள். சமூகத்தில் நல்லவன் என பெயர் எடுக்க வேண்டும், எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று நல்லவர்கள் போல சில பேர் நடிப்பார்கள். அப்படி இல்லாமல் இயல்பாகவே உண்மையாகவே நல்லவராக இருந்து இதயமான இதயத்தோடு இருக்க வேண்டும். சமூகத்திற்காகவும் சமூகத்துடைய பாராட்டிற்காகவும் இல்லாமல் மதருக்கு நல்லவனாக இருந்தால் அன்னையின் பாராட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் அன்னைக்காக உண்மையாக இருந்தால் அவர்தான் உண்மையான நல்லவர் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி உண்மையான நல்லவராக இருந்தோம் என்றால் அவருடைய சாதனை வரம்பற்றதாகும். அப்ப நம்மளுடைய சாதனை வரம்பில்லாத சாதனையாக அமைய வேண்டும் என்றால் நாம் உண்மையில் நல்லவனாக இருக்க வேண்டும், இதமான இதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக சாதிக்க விரும்புகிறவர்களுக்கு இரண்டு கருத்துக்களை குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த இரண்டு கருத்துக்களை புரிந்து அறிந்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம் என்றால் அவர்களுக்கு சாதனை எளிதாக அமையும் என்று இரண்டு கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். அது என்ன இரண்டு கருத்துக்கள் என்றால், ஒன்று, எது எல்லோருக்கும் தெரியும் என நினைக்கிறோமோ அது எவருக்கும் தெரியாது. இரண்டு, எது எவருக்கும் தெரியாது என நாம் நினைக்கிறோமோ அது அனைவருக்கும் தெரியும். இது சற்று குழப்பது போல் இருந்தாலும் அதற்கான விளக்கத்தை அசோகன் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். எது எல்லோருக்கும் தெரியும் என நினைக்கிறோமோ அது எவருக்கும் தெரியாது. இதற்கான விளக்கத்தை இப்போது நாம் பார்ப்போம். இப்போது ஒருவர் இருக்கிறார், அவர் திறமைசாலி, கடின உழைப்பாளி, அவர் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார், அவருக்கு அபரிமிதமான செல்வ வளம் வருகிறது, அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. உடனே நாம் அனைவரும் என்ன நினைப்போம், அவருடைய அந்த வசதி வாய்ப்புகளுக்கும் அந்த அபரிமிதமான முன்னேற்றத்திற்கும் எது காரணம் என்று நினைப்போம், அவருடைய உழைப்பும் அவருடைய திறமையும் தான் காரணம் என்று நாம் நினைப்போம். ஆனால் உண்மையில் அவர் அந்த உழைப்பு திறமையை காட்டிலும் அதிகமாக மற்ற மனிதர்களின் மனதை புரிந்தவர்களாக இருந்திருப்பார், மனித மனங்களை அறிந்தவராக இருப்பார். இவரிடம் இப்படி செயல்பட்டால் இந்த காரியம் நடக்கும், இவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று மனித மனங்களை, அவரிடம் வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியர்கள் இவர்களின் மனநிலையை நன்கு அறிந்தவராக இருப்பார். அதுதான் அவருக்கு அளவு கடந்த சாதனையையும் முன்னேற்றத்தையும் பெற்று தந்திருக்கும். ஆனா நமக்கு அது தெரியாது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருப்போம், அவருடைய திறமையும் உழைப்பும் தான் இந்த அபரிமிதமான முன்னேற்றத்தை பெற்று தந்தது என நினைத்திருப்போம். இதைதான் குருநாதர் அவர்கள், எது எல்லோருக்கும் தெரியும் என நாம் நினைக்கிறோமோ அது எவருக்கும் தெரியாது என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது, எது எவருக்கும் தெரியாது என நினைக்கிறோமோ அது அனைவருக்கும் தெரியும். இதற்கான விளக்கமாக இப்ப சில பேர் நம்ம நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும், மக்களிடம் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக நல்லவர்கள் போல நடித்து சில நல்ல காரியங்களை செய்வதாக செய்வார்கள். அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், நாம் இப்படி நல்லவர் போல் நடிப்பது நம்மை தவிர மற்றவர் யாருக்கும் தெரியாது என நினைத்துக் கொள்வார். நினைத்துக் கொண்டு அவர் நல்லவர் போல் நடித்துக் கொண்டு இருப்பார். ஆனால் அந்த சமூகத்திற்கு அவர் நல்லவர் இல்லை, நல்லவர் போல் நடிக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரியும். இன்றுள்ள அரசியல்வாதிகள் செய்கின்ற செயல் எல்லாம் அவர்கள் பேர் வாங்குவதற்காக தான் செய்கிறார்கள் என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோமோ அதுபோல் அனைவருக்கும் அதை உணர்ந்து கொள்வார்கள். அதாவது தான் நடிப்பதை யாரும் அறிய மாட்டார்கள், எவருக்கும் தெரியாது என அவர் நினைப்பது அனைவருக்கும் தெரியும் என்ற கருத்தை தான், எது எவருக்கும் தெரியாது என நாம் நினைக்கிறோமோ அது அனைவருக்கும் தெரியும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இரு கருத்துக்கள், அதாவது எது எல்லோருக்கும் தெரியும் என நினைக்கிறோமோ அது எவருக்கும் தெரியாது, எது எவருக்கும் தெரியாது என நினைக்கிறோமோ அது அனைவருக்கும் தெரியும் என்ற இரண்டு கருத்துக்களையும் நாம் அறிந்து பாராட்டினால் நமக்கு சாதனை எளிதாக அமையும் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் மூலம் ஞானம் பெற விழையும் அவா ஆசை அழியும் வரை பெரிய ஞானம் வராது என்று குறிப்பிடுகிறார். அதாவது படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் மூலம் ஞானம் பெற விழையும் அவா ஆசை அழியும் வரை பெரிய ஞானம் வராது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்துல நாம் ஒன்றை சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும். அதாவது குருநாதர் அவர்கள் இங்கே படிப்போ அல்லது கேள்வி ஞானமோ சிந்தனையோ அனுபவமோ வேண்டாம் என்று குறிப்பிடவில்லை. குருநாதர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் ஆகியவை ஞானத்தை கொடுக்கும், அதாவது அறிவாற்றலை கொடுக்கும். அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி நாம் ஒரு காலேஜில் பட்டம் படிக்கலாம், பிஏவோ எம்ஏவோ ஏதோ படிக்கலாம், அல்லது ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம். அதற்குத்தான் இந்த படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் என்பது பயன்படும். அதாவது அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். ஆனால் நாம் பெரிய ஞானத்தை பெற வேண்டும், ஆன்மீகத்தில் பெரிய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் ஆகியவை தடையாக அமையும். இப்போ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் லைப்ரிவனை எழுதியது வந்து படிப்பாலோ கேள்வி ஞானத்தாலோ சிந்தனையாலோ அல்ல. அவர் எதனால் அதை எழுதினார்கள் என்றால், அவரில் இருந்து இறைவன் எழுதியது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் சைலண்டில் இருந்து எழுதினார், அது அவரில் இருந்து இறைவன் எழுதியது. அது வந்து அவருக்கு வந்து அந்த படிப்போ ஞானமோ கேள்வியோ அதை பெற்றுத்தரவில்லை, இறைவனுடைய அருளாற்றல் பெற்றுக் கொடுத்தது. அதாவது படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் ஆகியவை மனித முயற்சிக்குரியவை, அதற்குரிய பலன் கிடைக்கும், அதற்குரிய ஞானம் கிடைக்கும். ஆனால் பெரிய ஞானம் பெறுவதற்கு, தெய்வ முயற்சிக்கு படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் என்பது தடையாக அமையும். இங்க வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது கூட, புத்தர் போன்ற மகான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரிய மேதைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் வந்து படிப்பு மூலமாகவோ கேள்வி ஞானத்து மூலமாகவோ சிந்தனை மூலமாகவோ அவர்கள் பெரிய ஒரு சாதனையை அடையவில்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், பெரிய மேதைகள் விஞ்ஞானிகளை எடுத்துக்கொண்டால், அவர்கள் பள்ளி படிப்பின் மூலமாகவோ அல்லது பட்ட படிப்பின் மூலமாகவோ அவர்கள் வந்து ஒரு பெரிய அந்த கண்டுபிடிப்புகளை, கருத்துக்களை அவர்கள் வெளியிடவில்லை. இயல்பாகவே அவர்களிலிருந்து இறையாற்றலால் வந்த கருத்துக்களை தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே பெரிய ஞானம் பெறுவதற்கு இந்த படிப்பு, கேள்வி ஞானம், சிந்தனை, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் ஞானம் பெறலாம் என்ற ஆசை அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். சாதிக்க வேண்டும், நல்லதை நடத்த வேண்டும், ஊரில் நல்லது தேவை என்ற எண்ணம் வேறற்று போகும் வரை நம்முடைய சாதனை குறையாக இருக்கும். நம்முடைய சாதனை வரம்பற்றதாக இருக்க வேண்டும் என்றால், சாதிக்க வேண்டும், நல்லதை நடத்த வேண்டும், ஊரில் நல்லது தேவை என்ற எண்ணம் வேறற்று போக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல நாம் குருநாதர் அவர்கள் கூறுகின்ற கருத்தை சற்று விளக்கமாக நாம் பார்க்க வேண்டும். இங்கே குருநாதர் அவர்கள் சாதிக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், ஊரில் நல்லது தேவை என்ற எண்ணம் கூடாது என்று குருநாதர் கூறுகிறார் என்று நாம் தவறாக அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. இப்படி சாதிக்க வேண்டும், ஊரில் நல்லது செய்ய வேண்டும், நல்லதை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் பொதுவாக சமூகத்திற்காக, சமூகத்தில் தமக்கு அங்கீகாரம் வேண்டும், பாராட்டு வேண்டும், நல்லவன் என்று பெயர் வாங்க வேண்டும், தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுபவராக இருப்பார்கள். அப்படி இந்த மனப்பான்மையோடு இருந்தால் இந்த எண்ணம் வேறற்று போகும் வரை, அதாவது இந்த ஊரில் தமக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பாராட்டு கிடைக்க வேண்டும், நல்லவன் என பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேறற்று போகும் வரை அவருடைய சாதனை குறையாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த சமூகத்திலோ ஊரிலோ தமக்கு அங்கீகாரம் தேவையில்லை, பாராட்டு தேவையில்லை, தன்னை மற்றவர்கள் நல்லவன் என்று பாராட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அன்னைக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும், அன்னைக்கு எது நல்லதோ அதை செய்தால் போதும் என்ற மனப்பான்மை உள்ளவர்களுக்கு சாதனை என்பது வரம்பற்றதாக இருக்கும். இதைதான் குருநாதர் அவர்கள் சாதிக்க வேண்டும், நல்லதை நடத்த வேண்டும், ஊரில் நல்லது தேவை என்ற எண்ணம் வேறற்று போகும் வரை நம்முடைய சாதனை குறையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதேபோல் சாதனையின் பல்வேறு நிலைகளை கட்டங்களை கூறுகிறார்கள். எப்படியெல்லாம் சாதனை கிடைக்கிறது, சாதனையின் வகைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். ஒன்று, தனிப்பட்ட மனிதருடைய அயராத உழைப்பு. அந்த அயராத உழைப்பால் கிடைக்கின்ற சாதனை. அவருடைய அறிவுடை முயற்சி, புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய முயற்சியால் கிடைக்கின்ற சாதனை. அர்த்தமுள்ள ஆர்கனைஸ்டு அறிவுட முயற்சியின் அயராத பலன், அதனால் கிடைக்கக்கூடிய சாதனை என்பது ஒரு வகையான சாதனை. அதாவது அயராத உழைப்பு, அறிவு ஆற்றல், அறிவுடை முயற்சி, ஆர்கனைஸ்டான ஒரு முயற்சியால் கிடைக்கக்கூடியவை ஒரு வகையான சாதனை என்று குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக அவர் குறிப்பிடுவது, பலரும் சேர்ந்து பல்வகை முயற்சி, பிரியமான உறவு பிணைந்து நின்று செய்யும் சாதனை. அதாவது குரூப்பாக சேர்ந்து ஒரு ஆபீஸ் என்றால் அதில் வேலை செய்கின்ற சக ஊழியர்களுடன் சேர்ந்தோ, அல்லது குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்தோ, அல்லது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்தோ செய்யக்கூடிய ஒரு சாதனை, பலரும் சேர்ந்து பல்வகை முயற்சியால் கிடைக்கக்கூடிய சாதனை என்று குறிப்பிடுகிறார். வேலையை உணர்ந்து பிரியத்தால் செய்யும் சாதனை, தான் பார்க்கின்ற வேலையை நன்கு உணர்ந்து அந்த வேலை மீது பிரியமாக இருப்பதனால் கிடைக்கக்கூடிய சாதனை ஒரு வகை என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது, அறிவில் தெளிவு பெற்று அதை திட்டமாக தீட்டி பெற்ற பலன், அறிவின் திறமைக்கு அன்புள்ளம் தரும் ஆதரவுடன் செய்த காரியம், அறிவும் தெளிவும் பிரியமும் பிணைந்து அமைந்து முனைந்தலும் முழு காரியம். அதாவது ஒரு புத்திசாலித்தனமாக அறிவாற்றலை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை தீட்டி அதை குடும்பத்து ஆதரவுடன், நட்பு ஆதரவுடன் சேர்ந்து அதை செயல்படுத்துகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய சாதனையை தான் குருநாதர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்தது, எந்த சிந்தனையும் இன்றி எதையும் அறியாமல் செய்து முடித்து அதனால் கிடைக்கக்கூடிய சாதனை, நம்மை அறியாமல் கிடைக்கக்கூடிய சாதனை இது. அடுத்தது, அத்தனையும் முயன்று அனைத்தும் தோற்றப்பின் பெற்ற அமைதியின் சாதனை. அதாவது மனிதனால் முடிந்த அனைத்தையும் முயன்று எதுவுமே முடியவில்லை என்று தோற்ற பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு சாதனையை குறிப்பிடுகிறார். புத்தர் பெற்ற சாதனை அந்த வகையான சாதனை தான். புத்தருடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், புத்தர் வந்து அரசியல அவருடைய அரசாங்கத்தை ராஜ பதவியை துறந்து மனிதர்களுடைய துன்பத்திற்கு எது காரணம் என்று அவர் தேட விளைந்தார். அப்படி தேடுகின்ற பொழுது அவரான அனைத்து முயற்சிகளும் செய்தார், அவருக்கு துன்பத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர் ஊர் ஊராக அலைந்தார், பசி அவரை வாட்டி எடுத்தது. ஒரு கட்டத்தில் அவரால் ஒண்ணுமே முடியவில்லை, தன்னால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை, அதுக்கான தீர்வு கிடைக்க முடியவில்லை என்ற கட்டம் வருகின்ற பொழுதும், பசி மயக்கம், சாப்பிட முடியாமல் பசி மயக்கத்தில் அவர்களை தன்னை அறியாமல் ஒண்ணும் முடியாமல் மயங்கி கீழே விழுந்து விட்டார், போதி மரத்தடியில் விழுந்து விட்டார். அப்படி விழுந்த பொழுதுதான், அந்த மயக்கத்தில் விழுந்த போதுதான் அவருக்கு அந்த ஞானம் வந்தது. என்ன ஞானம் வந்தது? துன்பத்திற்கு காரணம் ஆசை என்ற ஞானம் வந்தது. அதாவது புத்தர் அவர்கள் முயன்று அனைத்தும் தோற்றப்பின், சாப்பாடு தண்ணீர் கூட இல்லாமல் அனைத்தும் தோற்றப்பின், கடைசியில் மயக்க நிலைக்கு வந்து அமைதியான நிலைக்கு வந்த பிறகு அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது, சாதனை கிடைத்தது. இதைதான் குருநாதர் அவர்கள் அத்தனையும் முயன்று அனைத்தும் தோற்றப்பின் பெற்ற அமைதியின் சாதனை என்று குறிப்பிடுகிறார்கள். இதேபோல் பார்த்தீங்கன்னா சில விஞ்ஞானிகளுக்கு அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் கண்டுபிடிப்பதற்காக முயற்சிப்பார்கள். முயற்சித்து அந்த அவர்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது, எதுவுமே முடியவில்லை என்று அசந்து தூங்குகின்ற பொழுது அவருடைய கனவில் அதற்கான தீர்வு வரும். இதை செய்தால் இது சக்சஸ் ஆகும், இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆகும், இந்த தீர்வு கிடைக்கும். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி பழைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதையும் நம் வரலாற்றில் அறிய முடிகிறது. இதைதான் குருநாதர் அவர்கள் அத்தனையும் முயன்று அனைத்தும் தோற்றப்பின் பெற்ற அமைதியின் சாதனை என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது, முயன்று அத்தனையும் முழு பலன் தந்த பின் முயற்சியை கைவிட்டு பெறும் அமைதி மனத்தில் ஆழ்ந்து ஆத்மாவில் சென்று உறைவதால் உலகம் நமக்காக சாதிப்பது அடுத்த வகையான சாதனை. அன்னையும் பகவானும் சாதித்தது அதுதான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் இரண்டாம் உலகப் போரை வென்றதும் இதே முறையில் தான். அதாவது முயன்ற அத்தனையும் முழு பலன் தந்த பின், பகவான் செய்த அனைத்து யோகத்திற்கும் முழு பலன் கிடைத்த பின்பும் முயற்சியை கைவிட்டு பெரும் அமைதி மனத்தில் ஆழ்ந்து அவருடைய ஆத்மாவில் சென்று உறைவதால் உலகம் நமக்காக சாதிப்பது. பகவான் அவர்கள் போர்க்களம் செல்லாமலேயே போரை வென்றார். இது அப்படி கிடைக்கக்கூடிய சாதனையை தான் குருநாத அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்த சாதனையாக கூறுகின்ற பொழுது, பரம்பரை பெரியது, பெரியது தந்த பெருமையால் சாதனை அடைவது. பெருமையை அடிப்படையாக கொண்டு உழைப்பு, பிரியம், அறிவு, அமைதியால் சாதித்த குறைந்தபட்சம், அப்படி சாதித்த அதிகபட்சம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது குடும்ப பாரம்பரியம், குடும்ப பரம்பரையால் சாதித்ததை குறிப்பிடுகிறார். இதற்கு நாம் நேருவின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். நேருவின் குடும்பத்தில் வந்தவர்கள் அனைவருமே மிகவும் எளிதான முறையில், அதிக கடின உழைப்போ எந்தவித அதிகமான கஷ்டமோ இல்லாமல் எளிதாக பிரதமர் ஆகிவிடுகிறார்கள். இவர்களுக்கு இந்த பதவியை பெற்று தருவது வந்து அந்த குடும்ப பரம்பரை அவர்களுக்கு அந்த பதவியை பெற்று தருகிறது. அந்த பிரதமர் பதவி என்ற சாதனையை அந்த குடும்ப பரம்பரை பெற்று தருகிறது. அப்படி குடும்ப பரம்பரையால் சாதித்த அதிகபட்சம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்த சாதனையாக சொல்கின்ற போது, சாதனை வேதனை என விலகியவனின் சாதனை. அதனால சாதிக்கவே முடியவில்லை என்று நினைத்து வேண்டாம் என்று ஒதுங்கிய பிறகு கிடைக்கக்கூடிய சாதனை ஒரு வகையான சாதனை. சாதனை ஆத்மானந்தம் என அனுபவிப்பவனின் சாதனை. சாதனையை விரும்பி, ஆத்ம ஆனந்தம் என விரும்பி நேசிப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதனை. முன்ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்மத்தில் செய்த சாதனை. இப்ப நம்ம நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது, சாதாரணமாக யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த ஒருவர் பெரிய பாடகியாக நடிகையாக மாறியது, ஒரு தாழ்ந்த நிலையில் பிறந்தவர்கள் உயர்ந்த பதவி அடைந்தது, அப்படி இது போன்ற சில நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் செயல்படுகிறது என்று நாம் சொல்லுவோம். இதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு சாதனையாக அமைகிறது. இதனால்தான் சில பேருக்கு திறமையோ அழகோ இல்ல வேற எந்த ஒரு சிறப்பம்சமும் இல்லாவிட்டாலும் கூட சாதிப்பதற்கான காரணம் இதுதான், முன் ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்மத்தில் சாதனையாக அமைவது. வர இருக்கும் பிறவிக்குரிய புண்ணியம் துண்டாக கொசுராக இந்த வாழ்வில் தந்த சாதனை பரிசு. நம்முடைய நட்பு, உறவு, நல்ல நினைவு ஆகியவற்றால் பெற்ற பேரின்ப சாதனை. அதாவது நம்ம நண்பர்கள் மூலமாக, நம்மளுடைய உறவினர்கள் மூலமாக, நம்மளுடைய நல்ல நினைவுகள் மூலமாக நாம் பெற்ற சாதனை. இது போன்ற நிலைகளில்தான் பல சாதனைகளை அவர்கள் மனிதர் அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுகின்ற வரம்பற்ற சாதனைக்கு என்ன வேண்டும் என்றால், வரம்பற்ற தெம்பு வேண்டும், எனர்ஜி, பவர், எப்படி வேண்டாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். வரம்பற்ற சாதனைக்கு வரம்பற்ற தெம்பு வேண்டும் என்று கூறுகிறார்கள். பொதுவாக குருநாதர் அவர்கள் அடிக்கடி கூறுவது என்னவென்றால், நம்மளுடைய வருமானத்தின் அளவு, நம்மளுடைய முன்னேற்றத்தின் அளவு நம்மளுடைய எனர்ஜிக்கு ஏற்பத்தான் அமையும் என்று குறிப்பிடுகிறார். நம்மளுடைய தெம்பு, நம்மளுடைய எனர்ஜி அதிக அளவில் இருந்தால் நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய முன்னேற்றம் அதிக அளவில் இருக்கும். நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய தெம்பு குறைந்த அளவில் இருந்தால் நம்மளுடைய வருமானமும் நம்மளுடைய முன்னேற்றமும் குறைந்த அளவில் இருக்கும். அதனால்தான் நம்மளுடைய எனர்ஜி தெம்பை விரயம் செய்யாமல், அப்படி விரயம் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபடாமல், நம்மளுடைய எனர்ஜியையும் நம்மளுடைய தெம்பையும் அதிகரிக்கக்கூடிய செயல்களையும் அதற்கான சில நடைமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் அடிக்கடி கூறுவதை நாம் அறிகிறோம். இங்கே குருநாதர் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், வரம்பற்ற சாதனைக்கு நமக்கு வரம்பற்ற, அதாவது எல்லை இல்லாத தெம்பு வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த வரம்பற்ற எல்லையற்ற தெம்பு எங்கிருந்து எழும், நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்றால், இந்த வரம்பற்ற தெம்பு நம்மளுடைய ஆர்வத்திலிருந்து எழும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த வரம்பற்ற தெம்பு நம்மளுடைய ஆர்வத்திலிருந்து எழுகிறது என்று கூறுகிறார். நமக்கு ஆர்வமே இல்லை என்றால் இந்த தெம்பு என்பது நமக்கு வராது. நமக்கு ஆர்வம் இருந்தால்தான் இந்த வரம்பற்ற தெம்பு என்பது நமக்கு வரும். இந்த ஆர்வம் நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்கு உரியது. அதாவது நாம் வரம்பற்று சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்திற்கு உரியதாக அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நம் ஆர்வம் என்பது நம்ம எப்போதும் வரம்பற்ற சாதனையை அடைய வேண்டும் என்பதற்கு அந்த ஆர்வத்தை நாம் அதில் செலுத்தினோம் என்றால் அந்த லட்சியம் பெரியதானால் ஆர்வம் வலிமை மிகுந்து தெம்பு உயரும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது நம்மளுடைய லட்சியம் வரம்பற்று சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய ஆர்வத்தை அதிகரித்தோம் என்றால் அந்த அதிகரிக்கின்ற ஆர்வம் நம்மளுடைய தெம்பை அதிகரிக்கும். அப்படி நம்மளுடைய தெம்பு அதிகரித்தால் நம்மளுடைய சாதனை வரம்பற்ற சாதனையாக மாறும் என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மனிதனுக்குரிய லட்சியம் என்ன என்றால் இறைவனை தேடுவதுதான் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் இறைவனை தேடுவது என்பது யோகம், அதுவும் பூரண யோகம். இந்த பூரண யோகம் என்பது மனிதருக்கு உரியது அல்ல, இறைவன் செய்யும் யோகம் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு இங்கே சந்தேகம் வரலாம், அப்போது நாம் எல்லாம் பூரண யோகம் செய்ய முடியாதா, நாம் எல்லாம் மனிதர்கள் தானே என்று சந்தேகம் வரலாம். அதற்கு என்ன கூறுகிறார்கள் என்றால் நம்முள் உள்ள மதர் நம்மில் செய்யக்கூடிய யோகம் தான் பூரண யோகம். நம்மில் உள்ள அன்னையை முன்னிறுத்தி நாம் யோகம் செய்தோம் என்றால் நம்மால் பூரண யோகத்தை செய்யலாம். அப்படி இல்லாமல் நான் பூரண யோகத்தை செய்கிறேன் என்று நம்மை முன்னிறுத்தினோம் என்றால் பூரண யோகத்தை செய்ய முடியாது, ஏனால் அது மனித முயற்சி ஆகிவிடுகிறது. பூரண யோகம் என்பது இறைவனுக்குரிய முயற்சி, இறைவனுடைய செயல். அதாவது நம்மில் உள்ள மதர் மூலமாக, அன்னை மூலமாக நாம் பூரண யோகத்தை செய்யலாம். அதை தான் இங்கே குருநாதர் அவர்கள் பூரண யோகம் மனிதனுக்கு உரியது அல்ல, இறைவன் செய்யும் யோகம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நமக்கு இங்க ஒரு கேள்வி எழலாம், அப்போது மனிதன் மனிதனாக இருந்து வரம்பற்ற சாதனை செய்ய முடியாதா? நம்ம இறைநிலைக்கு போகாமல் மனிதன் மனிதனாகவே இருந்து வரம்பற்ற சாதனையை செய்ய முடியாதா என்ற கேள்வி எழலாம். அதற்கு குருநாதர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் முடியும் என்று கூறுகிறார். அதாவது மனிதன் மனிதனாக இருந்து வரம்பற்ற சாதனை செய்ய முடியும் என்று கூறுகிறார். அதற்கு என்ன சட்டம், அதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரம்பற்றதும் ஒரு உயர்ந்த வரம்புக்குள் வருவதானால் வரம்பற்ற சாதனை என்பது முடியும் என்று கூறுகிறார். அது என்ன வரம்பற்றதும் ஒரு உயர்ந்த வரம்புக்குள் வருவது என்றால், இப்ப சாதாரண மனிதர்களாக நாம் இருக்கிறோம், நம் சாதாரண நடைமுறை பழக்கங்கள் வழக்கங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுபாவங்களை குணங்களை மாற்றாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம், ஒரு வரம்புக்குள் கொண்டு வராமல் ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராமல் இருக்கிறோம் என்றால் நம்மால் சாதிக்க முடியாது. அப்படி இல்லாமல் நம்மளுடைய குணங்களை நம்மளுடைய பண்புகளை அந்த ஒரு கட்டுப்பாட்டினுக்குள் ஒரு வரம்பிற்குள் நம்மளுடைய செயல் குணம் சுபாவத்தை கொண்டு வருகின்ற பொழுது நம்மால் வரம்பற்று சாதிக்க முடியும் என்று கூறுகிறார். அப்படி நாம் நம்மளுடைய குணங்களை செயல்பாடுகளை ஒரு வரம்பிற்குள் கொண்டு வருகின்ற பொழுது, அதாவது அன்னையின் கோட்பாட்டுக்கிற்குள் கொண்டு வருகின்ற பொழுது அன்னையுடைய ஜீவியம் நம்மை வந்து தீண்டும். அப்படி அன்னையுடைய ஜீவியம் நம்மளை தீண்டினால் அதற்கின் முதற் கட்டம், அன்னை ஜீவியம் நம்மை தீண்டியவுடன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முதற் கட்டம் வாழ்வின் உச்சி, வாழ்வின் சிகரத்தை நாம் அடைந்து விடலாம். அதான் வாழ்வின் மிகப்பெரிய சாதனையை நாம் அடையலாம். எப்பொழுது அன்னையுடைய ஜீவியம் நம்மளை தீண்டும் பொழுது. எப்பொழுது நமக்கு அன்னையுடைய ஜீவியம் நம்மை தீண்டும், நாம் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டிற்குள் வரம்பிற்குள் அன்னையின் கோட்பாட்டிற்குள் வருகின்ற பொழுது நம்முடைய அன்னை ஜீவியம் தீண்டும். அப்படி அன்னையுடைய ஜீவியம் தீண்டுகின்ற பொழுது நாம் வாழ்வின் உச்சிற்கு செல்லலாம். அப்படி வாழ்வின் உச்சிக்கு போன பின் வரம்பற்ற சாதனை வாழ்வுக்குள் இருக்க முடியாது. ஏனென்றால் வாழ்வை கடந்ததுதான், வாழ்வை கடந்த வரம்பற்ற சாதனையாக அது அமையும். எப்பொழுது என்றால் வாழ்க்கையின் உச்சிக்கு நாம் சென்ற பிறகு நம்முடைய சாதனை வாழ்விற்குள் கட்டுப்பட்டு இருக்காது, வாழ்வின் வரம்பிற்குள் எல்லைக்குள் கட்டுப்பட்டு இருக்காது, வாழ்க்கையின் வரம்பை கடந்து நாம் சாதிப்போம். அப்படி நாம் வாழ்வின் வரம்பை கடந்து நாம் சாதிப்பதற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் வர வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டிற்கு கோட்பாட்டிற்குள் வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்கா போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட பின் அமெரிக்காவில் ரூபாய்க்கு வேலை இல்லை, அங்கே டாலர்கள் தான். அந்த டாலர் என்பது நம்முடைய இந்திய ரூபாயை போல் 50 மடங்கு உயர்ந்தது. அங்கு போய் நாம் ரூபாயை பின்பற்ற முடியாது. அதே போலதான் அன்னையை நாம் நாடி வந்த பின் சிறியதை கைவிட வேண்டும். யானையை சொப்புக்குள் போட முடியாது. சொப்பு என்றால் அந்த குழந்தைகள்லாம் வைத்து விளையாடக்கூடிய சின்ன சின்ன பாத்திரத்தில் சொப்பு என்று குறிப்பிடுவார்கள். அந்த சிறிய பாத்திர பொம்மைகளுக்குள் யானையை போட முடியாது. அதே போலத்தான் அன்னை என்ற பேராற்றலை நம்முடைய தாழ்ந்த குணங்கள், பழக்கங்கள், சுபாவங்கள், செயல்பாட்டில் கொண்டு வர முடியாது. அங்கே நாம் சிறியதை கைவிட வேண்டும் என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். இங்கே சிறியது என்றால் தாழ்ந்த பழக்கங்கள், தாழ்ந்த குணங்கள், தாழ்ந்த பண்புகள், தாழ்ந்த செயல்பாடுகள் ஆகியவற்றை விட்டு அன்னைக்குரிய முறைகள், அன்னைக்குரிய பழக்கங்கள், அன்னைக்குரிய குணங்கள், அன்னைக்குரிய செயல்பாடுகளை ஏற்பதுதான் இங்கே குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்பது எங்கும் உண்டு. யோக வாழ்வில் குறைந்தபட்சம் என்பது மனித வாழ்வை கடந்தது. அதாவது நம்ம செய்யக்கூடிய முன்னாடியே கூறியது போல அந்த யோக வாழ்வில் குறைந்தபட்சம் என்பது அது சாதாரண நம்முடைய மனித வாழ்வை கடந்தது. அது வரம்பற்ற சாதனையை கொடுக்க வல்லது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காந்தி பக்தர். காந்தி பிறந்த நாளிலேயே அவர் பிறந்தவர். அந்த நாட்களில் அரசியலில் சேர்ந்த பிறகு வருமானம் என்பது கிடையாது. அந்த காலங்களில் அரசியல் போயிட்டு விட்டோம் என்றால் வருமானம் என்பது கிடையாது. அவர் எம்எல்ஏ ஆன பிறகுதான் அவருக்கு சம்பளம் வந்தது. ஏனென்றால் எம்எல்ஏவுக்கு அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்கும். அதுவரை அவர் சம்பளம் இல்லாமல் தான் அவர் இருந்தார். அவர் அப்படிய சம்பளம் இல்லாமல் அரசியலில் இருந்த காலகட்டங்களில் அவருடைய வித்யா பீடம் அவருக்கு ரூபாய் 250 அலவன்ஸாக கொடுத்து வந்தது. அவர் எம்எல்ஏவாக ஆன பிறகு இந்திய அரசாங்கம் அவருக்கு சம்பளம் கொடுத்த பிறகு அந்த வித்யா பீடம் அவருக்கு கொடுத்த அலவன்ஸை நிறுத்திவிட்டது. ரூபாய் 250 அலவன்ஸை நிறுத்திவிட்டது. இவர் மந்திரியான பொழுது ரூபாய் 1500 இவருக்கு சம்பளமாக வந்தது. அதை அவர் என்ன செய்தார், லால் பகதூர் சாஸ்திரி என்ன செய்தார் என்றால் அந்த 1500 அவர் எடுத்துக்கொள்ளாமல் ரூபாய் 250 மட்டும் எடுத்துக்கொண்டு ரூபாய் 1250 வித்யா பீடத்திற்கு கொடுத்தார். அவர் கடைசி வரை அவர் இந்த சட்டத்தையே அவர் பின்பற்றி வாழ்ந்தார். அதாவது அவர் சம்பளம் இல்லாத நாட்களில் வித்யாபீடம் இவருக்கு 250 அலவன்ஸ் கொடுத்தது. இவர் எம்எல்ஏவாக அமைச்சரான பிறகு அந்த அலவன்ஸை நிறுத்திவிட்டது. இவருக்கு அரசாங்கம் கொடுத்த 1500 சம்பளத்தில் வெறும் 250 மட்டும் எடுத்துக்கொண்டு பாக்கிய வித்யாபீடத்திற்கு கொடுத்தார். ரூபாய் 250 பீடம் அல்லது வேலை தரும், மேலே வந்தால் அது வித்யா பீடத்திற்கு உரியது என்ற உயர்ந்த வரம்பிற்குள் இவர் தன்னை உட்படுத்தி கொண்டார். உயர்ந்த சத்தத்தை அவர் பின்படுத்தினார். ஒரு வரம்பை அவர் நிர்ணயித்து அதற்குள் அவர் கொண்டு வந்தார். இது இவருடைய அற்புதமான லட்சியம். இவருடைய இந்த உயர்ந்த லட்சியம், இந்த வரம்பு தான் இவருக்கு வரம்பற்ற சாதனையை தந்தது. பிரதமராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்தது. ஏனென்றால் அவர் அந்த ஒரு வரம்பை ஏற்றுக்கொண்டதனால். இதே லட்சியத்தை, இதே வரம்பை தான் அவர் பிரதமரான பின்னும் அவர் பின்பற்றினார்கள். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பணியாற்றிய பொழுது அன்னை அவர்கள் சாஸ்திரியிடம் நம் நாட்டிற்காக ஒரு பெரிய சேவையை செய்ய சொன்ன பொழுது அவர் என்ன கூறினார்கள் என்றால், மதர், நான் சிறிய மனிதன், என்னால் இது முடியாது என்று கூறினார். அது என்ன சேவை? அந்த சேவை என்றால், நாம் எல்லாம் அறிந்ததுதான், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது. அந்த போர் நடந்த போது உலக நாடுகள் அனைத்தும், மேலை நாடுகள் அனைத்தும், ஐநா சபையும் சேர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானமாக போக வேண்டும், இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறி இரண்டு நாடுகளையும் சமரசத்திற்காக அழைத்தார்கள். இரண்டு நாடுகளும் இராணுவ நடவடிக்கையை கைவிட்டு சமரசத்தின் மூலம், பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்வு காண வேண்டும், சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது மதர் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், சமாதான நடவடிக்கை வேண்டாம், இராணுவ நடவடிக்கையை கையாளுங்கள். இராணுவ நடவடிக்கையை கையாண்டு பாகிஸ்தானை இந்தியாவுடன் இணைத்து விடுங்கள். இதற்கு இராணுவ நடவடிக்கை மூலமா தான் தீர்வு காண முடியும், சமாதான பேச்சு மூலம் தீர்வு காண முடியாது. இதற்காக நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு அருள் புரிகிறேன் என்று அன்னை அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரியிடம் கூறினார்கள். அதற்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இந்தியா என்பது காந்தி பிறந்த மண், நாம் அகிம்சை முறையை கையாண்டுதான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றோம், ராணுவ நடவடிக்கை மூலமாக பெறவில்லை. ஆகவே நம் ராணுவ நடவடிக்கைகள் வேண்டாம், அமைதியான முறையிலேயே சமாதான முறைகளை பின்பற்றி நாம் தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்திலும், அன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகளும் ஐநா சபையும் நிர்பந்தத்தையும் அவரால் மீற முடியாததாலும் அவர் என்ன கூறினார் என்றால், மதர் நான் சிறிய மனிதன், என்னால் முடியவில்லை என்று கூறினார். அன்னை சொன்ன சேவையை அவர் செய்ய முடியாமல் போயிற்று. அதனால்தான் இன்று வரை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அன்றே மதர் சொன்னது போன்ற ராணுவ நடவடிக்கைகளை கையாண்டு இருந்தால் பாகிஸ்தான் இந்தியாவுடன் இணைந்திருந்திருக்கும், இன்று இருப்பது போல் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை என்பது இருந்திருக்காது. அந்த லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பொழுது ஸ்ரீ அன்னை அவர்கள் என்ன கூறினார்கள் என்றார், சிறிய ஆத்மா பாரம் தாங்காமல் இறந்தது என்று லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி குறிப்பிட்டார்கள். லட்சியம் உயர்ந்தது எனினும் அது சிறிய ஆத்மாவுக்கே உரியது. அதாவது லால் பகதூர் சாஸ்திரியுடைய லட்சியம் உயர்ந்தது. அது என்ன லட்சியம் என்றால், தனக்கு வருகின்ற வருமானத்தில் வெறும் 250 மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மீதி அனைத்தையும் வித்யாபீடத்திற்கே கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் என்பது மிகப்பெரியது. எனினும் அது வந்து அவருடைய ஆத்மா என்பது சிறிய ஆத்மா. அதுதான் இங்க குருநாதரம் என்ன கூறுகிறார்கள் என்றால், லட்சியம் உயர்ந்தது எனினும் அது சிறிய ஆத்மாவுக்கே உரியது. ஆத்மா பெரியதானால் சாதாரண வாழ்வை விட்டு விலக வேண்டும், அது அவசியம் என்று குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய ஆத்மா பெரிய ஆத்மாக இருந்தால் சாதாரண வாழ்வை விட்டு விலக வேண்டும் என்றால், சாதாரண வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கைகள், வேண்டாத பழக்கங்கள், நிர்பந்தங்கள் இவற்றை விட்டு விலக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இதுவரை குருநாதர் அவர்கள் வரையற்ற சாதனையை பற்றி கூறிய குருநாதர் அவர்கள், இன்று மனிதர்களிடம் எது வரையறையற்று இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். வரையறையற்ற சாதனையை பற்றி குறிப்பிட்ட குருநாதர் அவர்கள், இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களிடம் வரையறையற்று காணப்படுவது எவை எவை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், வதந்தியை பரப்ப வரையும் இல்லை அறையும் இல்லை. அதாவது வதந்தியை பரப்புவதற்கு எல்லையும் இல்லை இடமும் இல்லை, அது அளவு கடந்து வரையறை என்று இருக்கிறது. கெட்ட எண்ணம் உற்பத்தி செய்யும் சாதுரியம் தந்திரங்கள், கெட்ட எண்ணத்தால் மற்றவர்கள் அழிக்க வேண்டும் என்ற சாதுரியம் சந்தர்ப்பங்கள் இன்று வரையறையற்று உள்ளது. பொய்யின் வண்ணங்கள் பொதுவான கட்டத்திலிருந்து குறிப்பாக மாறி குலத்தை அதாவது குடும்பத்தை அழிக்க வந்த கோடாரியாக மாறுவது. பொறாமைக்குரிய சட்டம் அதற்கு இல்லாத சட்டம் ஆகியவை இன்று வரையறையற்று இருக்கிறது. பிறர் பொருளை ஆசைப்படும் பிரபலம், பெரிய அந்தஸ்தில் பிரபலமாக இருப்பவர்கள் பிறர் பொருளை ஆசைப்படுகிறார்கள், அது இன்று வரையறையற்று உள்ளது. நாம அன்றாடம் செய்திகளில கூட நாம் பார்க்கிறோம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் மற்றவருடைய இடத்தை அபகரித்துக் கொண்டார்கள் என்று. இது அதுதான் இங்க குருநாதர் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், பிறர் பொருளை ஆசைப்படும் பிரபலம், அது இன்று வரையறையற்று உள்ளது. பிறர் மனையை விரும்பும் பெருநெறி, அதாவது மாற்றான் மனைவியை விரும்புவதை பெருநெறியாக கொள்வது என்பது வரையறையற்று இருக்கிறது. இந்த முறை என்பது ராமாயண காலத்திலிருந்தே இருக்கிறது, இன்று வரை அது வரையறையற்று இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கேட்க ஆள் இல்லை என்றால் கெட்ட எண்ணம் மட்ட எண்ணமாக மலர்வது என்று கூறுகிறார். அதாவது நம்ம தட்டி கேட்க ஆள் இல்லை என்றால் கெட்ட எண்ணம் மட்டம் எண்ணமாக மலர்வது, கெட்ட எண்ணமே தவறு, அது இன்னும் வலுப்பெற்று மட்ட எண்ணமாக மாறுவது என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கெட்ட எண்ணம் என்றால் என்ன, மட்ட எண்ணம் என்றால் என்ன அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஆபீஸ் இருக்கிறது என்றால், ஒரு ஆபீஸில் பணிபுரிகிறார்கள், அங்க யாரும் கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவர் ஆபீஸிற்கு லேட்டாக செல்கிறார் என்றால், ஒரு 10 மணி ஆபீஸ் இருக்கு, 11 மணிக்கு 12 மணிக்கு செல்கிறார், 5 மணிக்கு ஆபீஸ் முடிக்கிறது என்றால் 4 மணிக்கு வந்து விடுகிறார், அதை கேட்க ஆள் இல்லை என்றால் செய்கிறார் என்றால் அது கெட்ட எண்ணம். அவர் அதோடு மட்டும் இல்லாமல் நாம கேட்க ஆள் இல்லை என்ற தைரியத்தில் அந்த நிறுவனத்தின் பணத்தை கையாடல் செய்வது, அந்த பணத்தை அபகரிக்க நினைப்பது, கையாடல் செய்து பணத்தை எடுத்துக்கொள்ள அவர் முயற்சித்தார் செய்தார் என்றால் அது அவருடைய கெட்ட எண்ணம் மட்ட எண்ணமாக மாறுவது என்று குறிப்பிடுகிறார். இப்படி கேட்க ஆள் இல்லை என்றால் கெட்ட எண்ணம் மட்ட எண்ணமாக மலர்வது என்று இன்று வரம்பற்று காணப்படுகிறது. அடுத்து அருளுக்கு பரம எதிரியான கேலி குத்தல் ஆகியவை இன்று வரம்பற்று இருக்கிறது. அப்பா அவர்கள் கேலியை பத்தி கூறுகின்ற போது கேலி அருளுக்கு பரம எதிரி, எதிரின்னு கூட அப்பா சொல்லல, பரம எதிரி என்று குறிப்பிடுகிறார். அப்படி அருளுக்கு பரம எதிரியான கேலியும் குத்தலும் இன்று வரையறையற்று உள்ளது. தனக்கு இல்லாவிட்டாலும் பிறன் அழிய வேண்டும் என்று செய்யக்கூடிய ஜபம், சம்பந்தம் இல்லாதவனையும் அழிக்க சவால் விட்டு மகிழ்தல், இது பாத்தீங்கன்னா நம்ம பஸ்லயோ இல்ல வேற எங்கேயாச்சும் வெளில போறப்ப பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுக்கிறத பாக்கலாம். அவருக்கு முன்ன பின் தெரியாது, இவங்க ஈகோவனால சண்டை போட்டுக்கிட்டு அவனை நான் அழிச்சிடறேன் என எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாக்குறியா அப்படின்னு வீணா சண்டை எல்லாம் போட்டுப்பாங்க, சபதம் எல்லாம் விடுவாங்க. அது வந்து இன்னைக்கு வரையறையற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லட்சியத்தை அழிக்க வந்த அலட்சியத்தை போற்று புகழ்தல், அதாவது நம்மளுடைய அன்னையிடம் அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை அல்லது அந்த அன்னையிடம் அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய செயல்களை குணங்களை பெரிய லட்சியமாக ஏற்று செயல்படுத்துறது, போற்றி புகழ்வதை தான் லட்சியத்தை அழிக்க வந்த அலட்சியத்தை போற்றி புகழ்தல் என்று குறிப்பிடுகிறார்கள். எதிர்க்க முடியாதவரை கொடுமை செய்தல், அதாவது நம்மை விட அதிகாரம் கம்மியாக உள்ளவர்கள் அவரால் நம்ம எதிர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நாம் கொடுமைப்படுத்துவது, அது இன்று வரையறையற்று காணப்படுகிறது. எவருக்கும் எதுவும் தெரியாத நிலையில் கூறும் புனையும் பொய், யாருக்கும் எதுவும் தெரியாது என்பதற்காக சொல்லப்படுகின்ற பொய் இன்று வரையறையற்று காணப்படுகிறது. காந்தியாரை பின்பற்றும் சிலர், அதுவும் இன்று வரையறையற்று காணப்படுகிறது. வெட்கங்கட்ட நிலையில் பெறும் வெற்றியை பெருமையாக கொண்டாடுவது சுயநலத்தின் சுயரூபம், அழிக்க முயன்று அழிக்க முடியாதவனை உயிரை காப்பாற்ற கேட்பது ஆகியவை இன்று வரையறையற்று காணப்படுகிறது. அதாவது நாம் ஒருத்தர் அழிக்க வேண்டும் என்று நினைச்சு அவருக்கு பல கெடுதல்களை செய்திருப்போம், ஆனால் நம்மால் அவரை அழிக்க முடியாமல் போயிருக்கும், அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பார், அப்பொழுது நாம் அவரிடம் போய் நாம் வெட்கம் இல்லாமல் உதவி கேட்போம். அப்படி உதவி கேட்பதுக்கு அடிப்படை என்னவென்றால் சுயநலம் தானே, நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவர்களிடமே நம்மளுடைய சுயநலத்திற்காக வெட்கம் பெற்று போய் உதவி கேட்பது, உயிரை காப்பாற்றும்போது கேட்பது ஆகியவை இன்று வரையறையற்று காணப்படுகிறது. காரியம் ஆன பின் வீரியம் பேசுவது, தீட்டிய மரத்தில் கூர் பாய்வது, தாயார் விஷமான பொழுது அவளை ஆதரித்து நம்புவது, வேஷதாரியை புகழ்வது, கொட்டிய மோதிரத்தை பெருமை பேசுவது, கொட்டு வாங்கினாலும் மோதிரம் கையால தான் கொட்டு வாங்கணும்னு பெருமை பேசுவோம், ஆனா அது தப்புன்னு அப்பா சொல்றாங்க, ஏன்னா கொட்டு வாங்குறதே தப்பு, நம்ம தவறு செய்தாதான் கொட்டு கிடைக்கும், அது கொட்டையை வாங்கக்கூடாதுன்னு கூறுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கொட்டிய மோதிரத்தை பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம். தருதலையை தலைவராக ஏற்பது போற்றுவது, இன்றைய காலகட்டங்களில் உள்ள அரசியலை நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம், தருதலையை தலைவராக ஏற்பது போற்றுவது, சாராய குடிக்க பெருமைப்படுவது, அது ஃபேஷன் என்று நினைத்துக் கொள்வது, ஒழித்து கட்டுவேன் என சபதம் செய்வது, அடிமை வாழ்வை லட்சிய வாழ்வாக போற்றுவது, இது எல்லாமே மனிதர்களிடம் வரையறையற்று காணப்படுகிறது. இந்த மேற்கூறியவை எல்லாம் மனிதரிடம் இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, என்ன கிடைக்கும் என்றால் வரம்பற்ற அழிவே சாதனையாகும் என்று குறிப்பிடுகிறார். வரம்பற்ற சாதனை கிடைக்காதான், வரம்பற்ற அழிவு தான் சாதனையாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப நமக்கு வரம்பற்ற அழிவு வராமல் வரம்பற்ற சாதனை வேண்டும் என்றால் மேற்கூறியவற்றை நாம் கைவிட வேண்டும், மேற்கூறிய குணங்களோ பண்புகளோ பழக்கங்களோ செயல்பாடுகளோ நம்மில் இருந்தால் அதை நாம் கைவிட வேண்டும். அப்படி கைவிட்டோம் என்றால் நாம் வரம்பற்ற சாதனையை அடையலாம். பொதுவாக சாதனை என்பது நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்முடைய தத்துவம் கருத்து இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தான் அமைகிறது. இங்கே குருநாத அவர்கள் யார் யார் எப்படி சாதிக்கிறார்கள், அவர்களுக்கு சாதனை எப்படி அமைகிறது, அவருடைய சாதனை எந்த அளவில் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். நான் எதுவும் செய்யாமல் பெற வேண்டும் என்பவனுக்கு அதிகம் கிடைக்க வழி இல்லை. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உழைக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு சாதனை வேண்டும் என்பவருக்கு சாதனை கிடைக்காது, கிடைக்க வழியே கிடையாது என்று குறிப்பிடுகிறார். என்னால் ஆன முழு முயற்சியை செய்வேன் என்பவன் அவனுடைய அதிகபட்ச திறமைக்கு உள்ளதை அவனுக்கு கிடைக்கும். அதாவது அவனால் எவ்வளவு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் முழு முயற்சியை செய்ததனால் அவனுக்கு அதிகபட்ச அவனுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு திறமையின் அளவிற்கு ஏற்ப அதிகபட்சமாக அவருக்கு சாதனை கிடைக்கும். இந்த ஊரில் ஒருவன் பெற்றதை நானும் பெறுவேன் என்ற எண்ணம் உள்ளவருக்கு எந்த அளவுக்கு அந்த ஊர் பாராட்டை பெற்று இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு சாதனை இருக்கும். ஏனென்றால் அவனது நம்பிக்கை அவனுடைய மனம் அந்த ஊர் என்ற அளவில் இருப்பதனால் அதை தாண்டி அவனால் சாதிக்க முடியாது. அந்த ஊரின் அளவிற்கு, அந்த ஊரின் பாராட்டை பெற்றிருக்கின்ற அளவிற்கு தான் அவருக்கு சாதனை அமையும். அப்ப அந்த ஊரை கடந்த மனப்பான்மை நம்மளுக்கு இருந்தால்தான் நமக்கு அபரிமிதமான வரம்பற்ற சாதனையை பெற முடியும். என் நண்பர், என்னுடைய உறவினர் பெற்றதற்கு குறைவாக நான் ஏன் பெற வேண்டும் என்பவன் அவர்களால், அதாவது நண்பர்கள் உறவினர்களால் ஏற்கப்பட்டு போற்றப்படுபவனாக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய நண்பர் உறவினர்கள் பெற்றதை விட நான் குறையாக இல்லாமல் அதிகமாக நான் பெற வேண்டும் அப்படி என்று ஒருவர் ஆசைப்படுகிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் உதாரணமாக கொள்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் இவரை போற்றுகின்ற அளவிற்கு உயர்ந்த பண்புகள், உயர்ந்த குணங்கள், கடின உழைப்பு, திறமை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்று இருந்தால் அவர்கள் உறவினர் நண்பர்களை காட்டிலும் அதிகமாக இவர்கள் சாதிக்கலாம். இந்த நாட்டில் எவர் எதை சாதித்தாலும் அதை நானும் சாதிப்பேன் என அமெரிக்கர் பூண்ட விரதம் அந்த நாட்டு பண்புகளை பெற்றவனுக்கு பலிக்கும், நாமும் அதை சாதிக்கலாம். அதாவது அமெரிக்கர்கள் பின்பற்றக்கூடிய பண்புகளை நாம் பின்பற்றினோம் என்றால் அமெரிக்கர்கள் எந்த அளவு சாதித்தார்களோ அந்த அளவு நாமும் சாதிக்கலாம். எவரும் சாதிக்காததை நான் சாதிப்பேன் என்பவன் எவருக்கும் இல்லாத திறமைகளை பெற வேண்டும். அப்படி எவருக்கும் இல்லாத திறமைகளை நாம் பெற்றோம் என்றால் இதுவரையும் எவரும் சாதிக்காததை நாம் சாதிக்கலாம். உலக மார்க்கெட் உள்ளவரை நான் பரவுவேன் என பில்கேட்ஸ் சொன்னால் அதற்குரிய சரக்கு, அந்த சரக்குக்குரிய தரம் திறமை இருந்ததால், மார்க்கெட் ஸ்தாபனம் இருந்ததால், பழிக்கும் நோக்கம் இருந்ததால் அவருக்கு பழித்தது. அவருடைய சரக்கில் தரம் இருந்ததால், திறமை இருந்ததால் அவருக்கு அந்த சாதனை என்பது பழித்தது. எவராலும் முடியாது என்பதை சாதிக்க எவருக்கும் இல்லாத தைரியம் சர்ச்சிலுக்கு இருந்தது. அதாவது இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியிடம் ஆயுத பலம், போர் விமானப்படை என்பது அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1500 போர் விமானங்கள் ஜெர்மனி பெற்றிருந்தது. அது அனைத்து நாடுகளிலேயும் வெற்றி பெற்றுக்கொண்டே வந்தது. இந்நிலையில் இங்கிலாந்திடம் 700 போர் விமானங்கள் மட்டுமே இருந்தது. அந்த சூழ்நிலையில் அனைவரும் ஜெர்மனியிடம் இங்கிலாந்தால் வெற்றி பெற முடியாது, ஜெர்மனியே வெற்றி பெறும், ஏனென்றால் ஆயுத பலத்தில் விமான பலத்தில் ஜெர்மனி அதிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது என்று கருதினார். அத்தகைய சூழ்நிலையில் சர்ச்சில் அவர்கள் அந்த ஆயுத பலத்தை நம்பாமல், விமானப்படையின் பலத்தை நம்பாமல், ஜெர்மனியிடம் 1500 போர் விமானங்கள் இருக்கிறது, நம்மிடம் 700 போர் விமானங்கள் தானே இருக்கிறது, அவர்களிடம் அபரிமிதமான ஆயுத பலம் இருக்கிறதே, அவர்களிடம் ஒப்பிடுகின்ற பொழுது நமக்கு ஆயுத பலம் குறைவாக இருக்கிறதே, நம்மால் அவர்களை போரில் வெல்ல முடியுமா என்று சந்தேகிக்காமல் தைரியமாக ஜெர்மனியை எதிர்த்து போரிட்டார். அது எவருக்குமே இல்லாத தைரியம் சர்ச்சிலுக்கு இருந்தது. அதனால் இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது, ஜெர்மனி தோல்வி அடைந்தது. இங்கிலாந்திற்கு இந்த வெற்றியை பெற்று தந்தது அந்த சர்ச்சிலுடைய தைரியம், அந்த பகவானுடைய அருள் செயல்பட்டு இரண்டாம் உலக போர் வெற்றி பெற்றது என்பதை நாம் படித்திருக்கிறோம். அந்த பகவானுடைய அருள் செயல்படுவதற்கு இந்த சர்ச்சிலுடைய தைரியம் ஒரு கருவியாக பயன்பட்டது. அது சர்ச்சிலின் தைரியம் மூலமாகத்தான் பகவானுடைய அந்த அருள் செயல்பட்டு இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இப்படி இந்த சர்ச்சிலுக்கு இருந்தது போல எவருக்கும் இல்லாத தைரியம் நமக்கு இருந்தால் என்றால் எவராலும் முடியாததை நாம் சாதிக்கலாம். இந்தியா முழுவதும் தட்டி எழுப்புவேன் என மகாத்மா காந்தி கூறிய பொழுது அவர் இந்திய மண்ணோடு அவர் மனம் ஐக்கியமாகி இருந்ததால் அவரால் அதை செய்ய முடிந்தது. அந்த காலகட்டங்களில் இன்று உள்ளது போல் மீடியாக்கள் கிடையாது. அப்படி மீடியாக்கள் இல்லாத காலத்திலுமே அவர் பின்னாடி அவ்வளவு பேர் சுதந்திர போராட்டத்திற்காக அவர் பின்னாடி சென்றதற்கு காரணம், அவர் சொன்னதை கேட்டு போராட்டங்களில் கலந்து கொண்டதற்கு காரணம், அவருடைய மனம், காந்தியுடைய மனம் அந்த இந்திய மண்ணோடு இரண்டர ஐக்கியமாகி இருந்தது. அதனால் அவரால் சாதிக்க முடிந்தது. அதுபோல் நாமும் இந்திய மண்ணோடு நம்மளுடைய மனதை ஐக்கியப்படுத்தி இருந்தோம் என்றால் நம்மாலும் இந்திய மண்ணில் சாதிக்க முடியும். பெரும் தலைவர்களால் கைவிடப்பட்ட உணவு இலாக்காவை ஏற்று வெற்றி பெற முன்வந்தால் அவர்களுக்கு இல்லாத தத்துவம் இண்டிவிஜுவாலிட்டி சுப்பிரமணியத்திற்கு இருந்தது. சுப்பிரமணியம் வந்து உணவு இலாக்காவை எடுத்துக்கொண்ட பொழுது யாராலுமே அந்த உணவு இலாக்காவை சரிவர செய்ய முடியவில்லை. பெரிய உணவு பஞ்சம் வந்தது. பெரிய பெரிய தலைவர்களுக்குள்ள அவர்களால் அந்த பெரிய அந்த உணவு பஞ்சத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான திட்டத்தை தீட்ட முடியவில்லை. அப்போது இருக்குன்ற போது சுப்பிரமணியத்திற்கு உள்ள இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை வந்து பசும புரட்சிக்கு வித்திட்டது. பசும புரட்சி ஏற்பட்டது பட்டு இந்தியாவின் உணவு இலாக்காவின் மோசமான நிலை மாறி தன்னிறைவு அடையக்கூடிய சூழல் ஏற்பட்டது, பஞ்சம் நீங்கியது. இந்த சுப்பிரமணியத்தை போல நமக்கு இண்டிவிஜுவாலிட்டி தனித்த திறமை தனி தத்துவம் இருந்தது என்றால் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு திட்டத்தை ஒரு இலாக்காவை கூட ஏற்று அதை நாம் சாதிக்க முடியும். இங்கே அந்த சுப்பிரமணியத்திற்கு அந்த ஒரு சாதனையை கொடுத்தது அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, இந்த தனித்தன்மை தனி தத்துவம். இந்த ஜாதகன் அரசியல் மதம் எதில் சென்றாலும் உலகை வெல்வான் என ஜோசியன் கூறியது பழிக்க, உலகில் எவரும் அதுவரை கருதாத அகந்தை அழிதல் ஆசை அழிதல் என்ற தத்துவத்தை அவர் கருதியதால் அவர் மதத்தில் உலகத்தை வென்றார். அது யார் என்றால் புத்தர். புத்தருக்கு ஜாதகம் பார்த்தபோது ஜோசியர் என்ன கூறினார் என்றால், இந்த ஜாதகன் அரசியலில் இருந்தாலும் அதாவது ராஜாவாக இருந்தாலும் சரி மதத்தில் ஆன்மீகத்தில் சென்றாலும் சரி எதற்கு சென்றாலும் இவன் உலகத்தையே வெல்வான், உலகத்தை ஆழ்வான் என்று கூறினார்கள். அவர் கூறியது பழிப்பதற்கு அதுவரை யாரும் கருதாத ஆசை அழிதல் அகந்தை அழிதல் என்ற தத்துவத்தை அவர் மேற்கொண்டார். அதனால் அவருக்கு அவரால் இந்த மதம் மூலமாக புத்த மதம் உலகம் முழுவதும் பரவி அவர் உலகத்தை வென்றார்கள். அதே போல் இதுவரை யாருக்கும் இல்லாத தத்துவத்தை நாம் பெற்றோம் என்றால், அகந்தை அழித்தோம் என்றால் ஆசை அழித்தோம் என்றால் புத்தருக்கு கிடைத்த வெற்றியை போல் சாதனை போல் நமக்கும் அந்த சாதனை கிடைக்கும். ராமாவதாரம் ஆயுத மேதையும் கிருஷ்ணாவதாரம் போர்க்களம் சென்றும் வென்ற போரை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் ஆயுதம் ஏந்தாமல் போர்க்களம் போகாமல் உலக போரை வென்றார்கள். ராமர் வந்து ஆயுதம் எழுதி போர்க்களத்துக்கே போய் போரிட்டு அந்த போரை வென்றார். கிருஷ்ணர் வந்து போர்க்களம் வரைக்கும் சென்று கிருஷ்ணர் போர் செய்யவில்லை என்றாலும் அந்த போரை நடத்தியது கிருஷ்ணர் தான், அர்ஜுனன் மூலமாக நடத்தினார். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆயுதமும் ஏந்தாமல் போர்க்களமும் செல்லாமல் அவர் இந்த உலக போரை வென்றது என்ன காரணம் என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் செய்த யோகம் என்பது உலகை கடந்த பிரபஞ்ச யோகம், அது பிரம்ம யோகம். அதனால்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரால் ஆயுதம் ஏந்தாமல் போர்க்களம் செல்லாமல் உலக போரை வெல்ல முடிந்தது. அடுத்தது, சூரியனை நல்லாயினி கட்டளையிட்டால் சூரியன் அக்கட்டளைக்கு கட்டுப்பட்டான். சூரியன் காலத்தின் கதியால் செயல்படுபவன், காலத்துள் செயல்படுபவன். நலாயினி என்பவர் காலத்தை கடந்து மனத்தை கடந்து மனத்தை கடந்தவர். அந்த மனத்தை கடந்தவர்களுக்கு காலம் கட்டுப்படுத்தாது. அதனால் அவர் காலத்தை கடந்து ஆத்மாவில் கணவனுடன் ஒன்றியவர். அவர் கணவன் தான் உலகம் என்று அந்த ஆத்மாவால் கணவனுடன் ஒன்றியதனால், அவர் காலத்தை மனத்தை கடந்ததால் ஆத்மாவுடன் ஒன்றியதால் அவருக்கு காலம் என்பது அவருக்கு கட்டுப்படும். அதனால்தான் காலத்தின் பிடியில் காலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சூரியன் நலாயினி சொன்ன வார்த்தையை கேட்டு கட்டுப்பட்டான். அப்பொழுது நாம் வந்து மனதை கடந்தோம் என்றால், நாம் காலத்தை கடந்து ஆத்மாவில் இணைந்தோம் என்றால் நமக்கு இயற்கை கட்டுப்படும், காலம் கட்டுப்படும். இதைத்தான் அன்று சொல்வார்கள், பத்தினிகள் பெய்யென்ன பெய்யும் மழை. பத்தினி அவர்கள் பெய்ய மழை பெய்யும் என்ற உடனே மழை பெய்யும் என்று கூறுவார்கள். காரணம் என்ன என்றால், அவர்கள் கணவன்தான் உலகம் என்று, அவர்கள் கணவனே உலகம் என்று ஆத்மாவோடு மனதை கடந்து அவர்கள் இரண்டரை கலப்பதனால், அவர்கள் ஆத்மாவால் செயல்படுவதால் அவர்களுக்கு இந்த இயற்கை காலம் என்பது கட்டுப்படுகிறது. அதுபோல் நாமும் மனதை கடந்து காலத்தை கடந்து ஆத்மாவால் இரண்டரை அன்னையிடம் கலந்தோம் என்றால் நமக்கும் காலம் என்பது கட்டுப்படும். கடந்த 3 அல்லது 4 நூற்றாண்டுகளில் ஐரோப்பா சாதித்தது என்பது உலகை ஆட்சி செய்தது. அதற்கு என்ன காரணம், உலகை எப்படி ஆட்சி செய்தது என்றால், அந்த ஐரோப்பாவில் தான் மனம் என்பது பிறந்தது. மார்ட்டின் லூதரும் கலிலியோ கோபர்னிகஸும் ஷேக்ஸ்பியர் நெப்போலியன் லெனின் ஆகியவர் ஐரோப்பாவின் பெருமையை நிலைநாட்டினார்கள். அந்த ஐரோப்பாவில் மனம் பிறந்தது. அந்த பிறந்த மனம் பரவி வளர்ந்ததால் இவர்களால் இந்த சாதனையை செய்ய முடிந்தது, அதாவது இந்த உலகை ஆட்சி செய்ய முடிந்தது. ஏனென்றால் ஐரோப்பாவில் அங்கு மனம் பிறந்ததனால் அவர்களால் உலகை ஆட்சி செய்ய முடிந்தது. அதே காலகட்டங்களில் எவர் கண்ணிலும் கருத்திலும் படாமல் அமெரிக்கா வளம் கொழிக்கும் நாடாயிற்று. இதனை அமெரிக்கா எப்படி பெற்றது, வளம் கொழிக்கும் நாடாக எப்படி மாறியது என்றால், அது அமெரிக்கர்களுடைய உழைப்பால் பெற்றது. அதுவும் அவர்களுடைய உழைப்புக்கு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அமெரிக்கர்களுடைய உழைப்பின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், உழைப்பவன் தன் உழைப்பை தானே அனுபவிக்க சுதந்திரம் பெற்றதால் இன்று அமெரிக்கா உலகின் தலைமையை தாங்கி வருகிறது. அதாவது உழைப்பவன் தன் உழைப்பின் பலனை, தன் உழைப்பின் பயனை தானே அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்தை அவன் பெற்றதால் அமெரிக்கா இன்று உலகின் தலைமையாக வல்லரசாக விளங்கி வருகிறது. அதாவது ஐரோப்பியர்களுடைய உழைப்பிற்கும் அமெரிக்கருடைய உழைப்பிற்கும் உள்ள வித்தியாசங்கள் இரண்டை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, ஐரோப்பாவில் மக்கள் உழைப்பு பிரபுக்களுக்கு போயிற்று. பிரபுக்களுக்கு கீழே எல்லாம் வேலை பார்ப்பார்கள். தொழிலாளர்கள் உழைக்கின்ற உழைப்புடைய பலன் முழுவதும் பிரபுக்களுக்கும் மன்னர்களுக்கும் சென்றது, முதலாளிகளுக்கும் சென்றது. ஆனால் அமெரிக்காவில் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுடைய பலன் என்பது அந்த உழைத்தவனுக்கே போயிற்று. அந்த உழைப்பின் பலனை அந்த உழைப்பவர்களே அனுபவித்தார்கள். அது வரக்கூடிய லாபத்தை, அது வரக்கூடிய செல்வ வளத்தை அவர்களே அனுபவித்தார்கள். அதனால்தான் அமெரிக்கா இந்த உலகின் தலைமையை தாங்கி வருகிறது. அதே போல் நாம் உழைப்பின் பலனை உழைத்தவர்களே பெறுகின்ற பொழுது சாதனை அபரிமிதமாக இருக்கும். நாம் உலகத்தையே ஆளலாம், உலகத்திற்கே நாம் தலைமையை தாங்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் கல்வி என்பது உழைப்பின் பலனை அதிகரிக்க ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் பயன்பட்டது. அவருடைய உழைப்போட பலனை அதிகரிக்கிறதுக்கு பயன்பட்டது அமெரிக்காவில் உள்ள கல்வி முறை. ஐரோப்பாவில் உள்ள கல்வி முறை என்பது பண்பை உயர்த்துவதற்கு பயன்பட்டது. கிரீஸும் ரோமாபுரியும் அறிவாலும் ஆற்றலாலும் முன்னேறி அடைந்தனர். கிரீஸ் வந்து அவர்களுடைய ஆற்றலால் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் சாம்ராஜ்யம் நிறுவி ஆட்சி செய்தது, அப்புறம் பின்பு அழிவை நாடியது. ரோமாபுரி பெரிய சாம்ராஜ்யங்களை அமைத்து தன்னுடைய ஆற்றலால் 500 ஆண்டுகள் வரை அது ரோமாபுரிய சாம்ராஜ்யம் அமைத்து பின்பு அழிந்தன. கிரீஸும் ரோமாபுரியும் அறிவாலும் ஆற்றலாலும் முன்னேறி அழிந்தன. இந்தியா ஆன்மாவால் முன்னேறி அழிந்தது. இன்று இந்தியா புதிய ஆன்மீகத்தை நாடுகிறது. இதைவிட பெரிய லட்சியம் உலகில் இதுவரை எழுந்தது இல்லை. வரம்பற்ற சாதனைக்கு வரம்பற்ற லட்சியம் இதைவிட வேறில்லை. அன்னை அன்பர்களின் சாதனை வரம்பற்றதாக இருக்க வரம்பற்ற அடிப்படை ஏற்பட்டுள்ளது. இந்த இடத்தில் இந்தியா ஆன்மாவால் முன்னேறி அழிந்தது என்று குருநாதர் குறிப்பிடுகிறார். இதை எதே குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்தியா ஆன்மீகத்தை நாடி முன்னேறியது, ஆன்மீகத்தில் பெரிய பெரிய நிலைகளை அடைந்தது. ஆனால் அது வருமானத்தை பற்றியோ செல்வ வளத்தை பற்றியோ அது நினைக்கவில்லை. அது வருமானத்தை கைவிட்டு விட்டது. பணமும் செல்வ வளமும் ஆன்மீகத்திற்கு தடை என்று கருதி பணத்தை செல்வ வளத்தை நாடாமல் ஆன்மீகத்தை மட்டும் அது நாடியதால் இந்தியாவால் வருமானத்தை ஈட்ட முடியவில்லை. அதனால் வறுமை ஏற்பட்டு இந்தியா அழிந்தது. இதைதான் இங்கே குருநாதர் அவர்கள் இந்தியா ஆன்மாவால் முன்னேறி அழிந்தது என்று கூறுகிறார். அதாவது ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்வத்திற்கும் வருமானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததனால் இந்தியா ஆன்மாவால் முன்னேறி அழிந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இன்று இந்தியா புதிய ஆன்மீகத்தை நாடுகிறது என்று குறிப்பிடுகிறார் குருநாதர் அவர்கள். புதிய ஆன்மீகம் என்று இங்கே குறிப்பிடுவது என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தரையும் ஸ்ரீ அன்னையையும் அவர்களுடைய ஸ்ரீ அரவிந்த தத்துவத்தையும் பூரண யோகத்தையும் தான் குறிப்பிடுகிறார். இன்று இந்தியா புதிய ஆன்மீகத்தை நாடுகிறது, அதாவது அன்னையோட ஸ்ரீ அரவிந்த தத்துவத்தையும் அன்னையையும் பகவானையும் நாடுகிறது. இப்படி நாடுகிறது என்பது இதைவிட பெரிய லட்சியம் என்பது உலகில் வேறு எதுவுமே கிடையாது. அன்னையையும் பகவானையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் அவர்களுடைய தத்துவத்தையும் நாடுவதுதான் பெரிய லட்சியம் என்று குறிப்பிடுகிறார். இந்த வரம்பற்ற சாதனைக்கு வரம்பற்ற லட்சியம் இதைவிட வேறு இல்லை. இப்ப நம்மளுடைய லட்சியம் என்ன? மதரையும் பகவானையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் பின்பற்ற வேண்டும் என்பது லட்சியம். இந்த லட்சியம் தான் நம்மளுடைய வரம்பற்ற சாதனைக்கு அடிப்படை. இதைவிட வேற எதுவுமே தேவையில்லை, வரம்பற்ற சாதனைக்கு தேவையில்லைங்கிறாங்க. அப்ப இந்தியா வரம்பற்ற சாதனை அடைய வேண்டும் என்றால், இல்ல ஒரு நபர் வரம்பற்ற சாதனை அடைய வேண்டும் என்றால், அவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்களுடைய கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் ஏற்க வேண்டும். அன்னை அன்பர்களின் சாதனை வரம்பற்றதாக இருக்க வரம்பற்ற அடிப்படை ஏற்பட்டுள்ளது. அதாவது நம்மளுடைய சாதனை வந்து வரம்பு இல்லாமல் எல்லையற்ற சாதனையாக அமைவதற்கு என்ன வரம்பற்ற அடிப்படை ஏற்பட்டுள்ளது என்றால், அன்னை பகவான் என்ற மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஏற்பட்டுள்ளது. அந்த அன்னை பகவான் என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டு அவருடைய தத்துவங்களை கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு நாம் வரம்பற்ற சாதனை அடையலாம் என்பதை குருநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக குருநாதர் அவர்கள் எது வரம்பற்றது, எதற்கு வரம்பு உண்டு, எதற்கு எல்லை இல்லை, எதற்கு எல்லை உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். தையலர் கருணையை போல், புண்ணியவாளர் புகழினை போல், பொய்யர்தம் துயர்தனை போல் என்று பாரதியார் பாடினார்கள். அதாவது தையலர் என்றால் பெண்கள், பெண்களுக்கு கருணைக்கு வரையறை என்பது கிடையாது, புண்ணியவாளர்களுடைய புகழுக்கு வரையறை என்பது கிடையாது, அது வரையறை அற்றது, அதற்கு வரம்பு என்பது கிடையாது. பொய்யர்தம் துயர் என்பது வரம்பு கிடையாது, அதுவும் வரையறை அற்றது. இதுபோல் நல்லதற்கும் கருணையை போல் வரம்பில்லை, கெட்டதற்கும் பொய்யர் துயரினை போல் வரம்பில்லை என்று குறிப்பிடுகிறார். நல்லதற்கு எப்படி பெண்களுடைய கருணைக்கு எப்படி எல்லை என்று இருக்கிறதோ, அதே போல் நல்லதற்கும் எல்லை என்பது கிடையாது, வரம்பு என்பது கிடையாது என்று குறிப்பிடுகிறார். அதே போல் கெட்டது பொய் கூறுவர்களுடைய துன்பம் எப்படி எல்லை இல்லாமல் செல்கிறதோ, அதே போல் கெட்டதற்கும் எல்லை கிடையாது என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த வாழ்வில் நல்லது கெட்டதாக இரண்டிற்குமே வரம்பு இல்லை என்று கூறுகிறார்கள். நல்லதும் வரம்பில்லாமல் இருக்கிறது, கெட்டதும் வரம்பில்லாமல் இருக்கிறது. இந்த வரம்பு என்பது மனிதன் ஏற்படுத்தியது, நாமாகவே ஏற்படுத்தியதுதான். நாம் இதை செயற்கை என கூறுவோம். இது இயற்கையாக ஏற்பட்டது கிடையாது. இந்த வரம்பு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட செயற்கையானதுதான் இந்த வரம்பு. நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு வரம்பு உண்டு. அந்த வரம்பு என்பது மனிதன் ஏற்படுத்தியதுதான். இப்ப நம் நாட்டின் சட்டத்திற்கும் அமெரிக்க நாட்டு சட்டத்திற்கும் ரஷ்ய நாட்டு சட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. எல்லைகள் வரம்பு என்பது வேறு. இந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி மாறுபடுகிறது என்றால், அது அந்தந்த நாட்டு மக்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பை நிர்ணயித்து அவர்களுக்கு தகுந்தார்ப சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது போலதான் அந்த சமூகத்திற்கு என்று ஒரு வரம்பு உள்ளது. அந்த வரம்பு என்பது மனிதனால் ஏற்படுத்திக் கொண்ட வரம்பு. இது இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட வரம்பு கிடையாது, செயற்கையான வரம்பு என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் சமூகத்திற்கு புறம்பாக வாழ விரும்பினால், சமூகத்தை கடந்து சமூகத்திற்கு எதிராக வாழ விரும்பினால், லிடியாவை போல் அவனுக்கு வரம்பு இல்லை. பொதுவாக அது அழிவை நாடும். பிரைட் அண்ட் பிரஜுடியூஸ்ல வந்து லிடியா பாத்தீங்கன்னா அந்த சமூகத்திற்கு உள்ள அந்த வரம்பை மீறி அந்த சமூகத்திற்கு புறம்பாக அவர் வாழ்க்கையை தேர்வு செய்கிறார். அவர் வந்து அந்த வரம்பை கருதவில்லை. பொதுவாக இதே மாதிரி சமூகத்திற்கு உள்ள அந்த சமூகத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள், சமூகத்தின் வரம்பை கடப்பவர்கள் வந்து அழிவையை நாடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதிலும் சில பேர் விலக்காக, அதாவது விதி விலக்கு இல்லாத விதி இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். அதிலும் விலக்காக சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், இந்த சமூகத்தை கடப்பவர்களில் சமூக எல்லையை கடப்பவர்கள் மேதை ஆவார்கள், தலைவர் ஆவார்கள், உலகை ஆழ்வார்கள். சீசர், நெப்போலியன் ஆகியவர் இவ்வகையை சார்ந்தவர்கள் தான். இந்த சமூக பழக்கங்களை, சமூக வரம்புகளை கடந்தவர்கள் தான் சீசர், நெப்போலியன். இவர்கள் மேதையானார்கள், தலைவனானார்கள், உலகை ஆட்சி செய்தார்கள். அதாவது சமூகத்தை நாம் சமூகத்திற்குள்ள வரம்ப கிடைக்கின்ற போது இரண்டு நிலைகள் ஏற்படுகிறது. ஒன்று அது அழிவை தரும், மற்றொன்று அது சமூகத்தின் உயர்ந்த ஒரு மேதையாகவோ அல்லது தலைவனாகவோ அது வாழ்க்கையின் உயரத்திற்கோ நம்மை கொண்டு செல்லும். கல்லூரி பல்கலைக்கழகம் மனிதன் ஏற்படுத்தியது, அதற்கு என்று ஒரு வரம்பு உள்ளது. எக்ஸாம் முறை இருக்கிறது, மார்க் ஷீட் என்ற முறை இருக்கிறது, அட்மிஷனுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது, அதற்கு என்று ஒரு வரம்பு உள்ளது. கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு என்று ஒரு வரம்பு உள்ளது, வரையறை உள்ளது. இதனால் பலர் இந்த கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் படித்து பட்டம் பெறுகின்றனர், அறிவாற்றல் பெறுகின்றனர், வேலை பெறுகின்றனர். இவர்கள் அனைவரும் வரம்பிற்கு உட்பட்டவர்கள், அந்த வரம்பிற்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள். தாகூர் ஷா பள்ளியை விட்டு விலகி தாமே சிந்தனையால் அறிவை வளர்த்தார்கள். இவர்கள் மேதையானார்கள். இப்ப தாகூரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஷாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களை கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ படித்து அவர் அறிவாற்றலை பெறவில்லை. அவர் அந்த கல்லூரி பல்கலைக்கழகம் என்ற அந்த வரம்பிற்குள் தங்களை உட்படுத்திக் கொள்ளவில்லை. இவர்கள் வரம்பை கடந்து வந்தார்கள், இவர்களுக்கு வரம்பு இல்லை, அதனால் இவர்கள் மேதைகளாக மாறினார்கள். இது வரம்பை கடந்ததனால் கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு பலன், நேர்மறையான ஒரு பலன். அதே போல் கோப்பர்நிகஸ் சர்ச் பிடியிலிருந்து விலகி சொந்தமாக சிந்தனை செய்து சர்ச்சை எதிர்த்து உலகம் சூரியனை சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்தார். இவர் அந்த சர்ச் என்ற அந்த வரம்பிற்குள் அவர் இல்லாமல் அந்த வரம்பை கடந்து வந்து அவர் ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவித்தார். இவர் வரம்பை மீறியவர், இவருடைய செயலுக்கு வரம்பற்றது. அதேபோல் லூதர் வரம்புள்ள சர்ச்சை விட்டு வெளிவந்து சொந்தமாக செயல்பட்டார், இவருக்கும் வரம்பு என்பது இல்லை. புத்தர் வரம்புள்ள சமூகத்தை விட்டு, அதாவது அரச பதவியை விட்டு சமூகத்தை விட்டு விலகி வரம்பற்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டு உலகை ஆன்மீகத்தால் வென்றார். இவர் தன்னுடைய அரசவை, அரசர், சமூகம் என்ற அந்த வரம்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் அந்த சமூக வரம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த வரம்பை மீறி செயல்பட்ட போது அவர் அந்த ஆன்மீகத்தால் இந்த உலகத்தை வென்றார். இவரும் அந்த வரம்பை கடந்து வந்தார், இவருக்கும் அந்த வரம்பு என்பது இல்லை. அதே போல் இன்றைய மார்க்கெட், வியாபாரத்தில் உள்ள அந்த மார்க்கெட்டிற்கு பிசினஸில் வரம்பு என்பது உண்டு. பொருட்களை விற்கும் இடம் மார்க்கெட், அதற்கு ஒரு வரம்பு உண்டு. இமெயிலை இலவசமாக கொடுத்து மார்க்கெட்டையே வென்றார், அதை கண்டுபிடித்த ஒரு தமிழர். இமெயிலுக்கு வந்து வரம்பு என்பது கிடையாது, மார்க்கெட்டிற்கு வரம்பு என்பது உண்டு. இப்ப இதுவரைக்கும் வந்து குருநாதர் அவர்கள் எதற்கு வரம்பு உண்டு, எதற்கு வரம்பு இல்லை, வரம்பை நாம் மீறுகின்ற பொழுது சமூகத்தில் நமக்கு என்னென்ன நேர்மறையான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது, அல்லது எதிர்மறையான விஷயங்கள் என்னென்ன நடக்கிறது என்பதை கூறினார். இங்கு என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், வரம்பு முன்னேற்றத்திற்கு அவசியம். அந்த வரம்பு அளவோடு உள்ள முன்னேற்றத்தை முடிவில்லாமல் தரும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அந்த ஒரு வரம்பிற்கு உட்பட்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நமக்கு வரக்கூடிய அந்த முன்னேற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உட்பட்டு தான் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு அளவோடு உள்ள முடிவை, ஒரு முன்னேற்றத்தை தான் முடிவில்லாமல் தரும் என்று குறிப்பிடுகிறார். அளவில்லாத முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் வரம்பை மீற வேண்டும். அதாவது அளவில்லாத முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் வரம்பை மீற வேண்டும். அளவோடு முன்னேற்றம் வேண்டும் என்றால் வரம்பை ஏற்க வேண்டும். அளவில்லாத முன்னேற்றம் வேண்டும் என்றால் வரம்பை மீற வேண்டும். இந்த இடத்துல வரம்பை மீற வேண்டும் என்றால் நாம் நெகட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது நம்மளுடைய பழைய வேண்டாத கருத்துக்கள், பழைய வேண்டாத பண்புகள், பழைய வேண்டாத பழக்கங்கள், குணங்கள், சுபாவங்கள், பழைய வேண்டாத நடைமுறைகளை நாம் மீற வேண்டும். அந்த வரம்பை தாண்டி வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதை இன்ஃபினிட்டி, அனந்தம் என்று கூறுகிறோம். அதாவது நாம் அந்த பழைய வேண்டாத குணங்கள், கருத்துக்கள், பண்புகள், பழக்கங்கள், குணங்கள், செயல்பாடுகள் ஆகிய அந்த வரம்பை மீறுகின்ற பொழுது நம்மளுடைய சாதனை என்பது வரம்பற்றதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நான் பழைய குணங்கள், வேண்டாத கருத்துக்கள், பழைய வரம்பை விட்டு நான் மீறமாட்டேன், சமூகத்தை விட்டு மீறமாட்டேன் என்று அந்த வரம்புக்கு உட்பட்டே நாம் செயல்படுகின்ற பொழுது நம்மளுடைய முன்னேற்றம் என்பது, சாதனை என்பது வரம்பிற்கு உட்பட்டதாக இருக்கும். அப்ப நாம் அளவில்லாத முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நாம் வரம்பை மீற வேண்டும். மனித சுபாவம் வரம்பிற்கு உட்பட்டது அல்ல, அதன் குறைகள் ஆயிரம். நம்மளுடைய சுபாவம் என்பது வரம்பிற்கு உட்பட்டதல்ல, வரம்பை கடந்தது. ஏனென்றால் நம்மளுடைய சுபாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் நிலையாக இருக்காது. நம்முடைய சுபாவம் வரம்பை மீறியதால், நம் சுபாவம் திருவுரு மாறினால் தெய்வீக வாழ்வு இயலும். அப்படி தெய்வீக வாழ்வை நாம் பெறுவதற்கு சுபாவம் என்ற வரம்பை நாம் மீற வேண்டும். நம்மளுடைய சாதாரண மனித வாழ்வை தெய்வீக வாழ்வு, அன்னை வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் சுபாவம் என்ற வரம்பை மீற வேண்டும். அதாவது இப்ப நமக்கு வந்து என்ன சுபாவம், கோபம் என்ற ஒரு சுபாவம் இருக்கிறது என்றால் அந்த கோபம் என்ற சுபாவத்தை நாம் மீற வேண்டும். ஒரு கெட்ட எண்ணம் என்ற ஒரு சுபாவம் இருக்கிறது என்றால் அந்த சுபாவம், கெட்ட எண்ணம் என்ற சுபாவம் என்ற வரம்பை நாம் மீற வேண்டும். அப்படி நாம் நம்முடைய சுபாவம் என்ற வரம்பை மீறினோம் என்றால், நம்முடைய சுபாவம் திருவுரு மாறினால் நமக்கு தெய்வீக வாழ்வு எழும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சாதனை என்பது வரம்பற்றதாக இருக்கும். வரம்பு வளர்ச்சிக்கு அவசியம். அதாவது வரம்பு என்பது சாதாரண வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அவசியம். ஏனெனில் வாழ்வு என்பது வரம்பிற்கு உட்பட்டது. நமக்கு வாங்கக்கூடிய வாழ்வு என்பது ஒரு வரைக்கு வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் சாதாரண வாழ்வின் வளர்ச்சிக்கு வரம்பு என்பது அவசியம். அந்த வரம்பை மீறி வளர்வது வாழ்வல்ல, அனந்தம், அனந்தமான தெய்வீக வாழ்வு. அந்த தெய்வீகமான வாழ்விற்கு, அனந்தமான வாழ்விற்கு என்பது வரம்பை மீற வேண்டும். அங்கே நாம் வரம்பை ஏற்றோம் என்றால் நமக்கு அனந்தமான தெய்வீகமான வாழ்வு என்பது கிடைக்காது. வரம்பு மனித முயற்சிக்கு அவசியம். தெய்வம் நம் வாழ்வில் மலர வரம்பை கடக்க வேண்டும். இப்ப நம்ம வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும், நம்மளுடைய முயற்சியை நாம் முன்னிறுத்தி நாம் செயல்படுகின்ற வரைக்கும் நமக்கு வரம்பு தேவை. நம்மளுடைய வாழ்வை இறைவன் கையில், அன்னை கையில் ஒப்படைக்கின்ற பொழுது, நம்மளது வாழ்வை தெய்வீக வாழ்வாக மலர செய்கின்ற பொழுது நாம் வரம்பை கடக்க வேண்டும். அதாவது நாம் பழைய வேண்டாத குணங்கள், பழைய கருத்துக்கள், பழைய பழக்கங்கள், சமூக நடைமுறைகளை நாம் விடாத வரை நம்மளுடைய முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனித முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த வரம்பை கடந்து பழைய வேண்டாத குணங்கள், பண்புகள், பழக்கங்கள், சமூக நடைமுறைகளை நாம் மீறுகின்ற பொழுது நாம் வரம்பை கடக்கிறோம். அப்பொழுது மனித முயற்சி தேவையில்லை, தெய்வத்தின் முயற்சி செயல்படும். அப்பொழுது நம்மளுடைய வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். வரம்பற்ற செயல் வாழ்வை சிருஷ்டித்த பின் வரம்போடு வாழ்பவன் வரம்பை ஏற்க வேண்டும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சற்று குழப்பம் வரலாம். இதுவரை நம்மளுடைய வாழ்வை வந்து தெய்வீக வாழ்வாக மாறுவதற்கு நாம் வந்து வரம்பை மீற வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தில் வந்து வரம்பற்ற செயல் வாழ்வை சிருஷ்டித்த பின் வரம்போடு வாழ்பவன் வரம்பை ஏற்க வேண்டும், மீண்டும் வரம்பை ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார்களே. ஆனால் பெரிய சாதனைக்கு வரம்பற்ற சாதனைக்கு வரம்பை கடக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்களே, ஆனால் இங்கே வரம்பை ஏற்க வேண்டும் என்று குருநாதர் குறிப்பிடுகிறார்களே என்று நமக்கு ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு கேள்வியோ எழலாம். இதற்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் என்றால், வரம்பற்ற செயல் வாழ்வை சிருஷ்டித்த பின், அதாவது நாம் வந்து இந்த வரம்பை மீறி பழைய வேண்டாத குணங்கள், பழைய பண்புகள், பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் விட்டு அந்த வரம்பை மீறி நாம் செயல்பட்டு அதனால் அன்னையுடைய அருளால் நம்ம வாழ்வு சிருஷ்டிக்கப்படுகிறது, அதாவது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வரம்பற்ற சாதனை ஏற்படுகிறது, அபரிமிதமான செல்வ வளம் ஏற்படுகிறது, அபரிமிதமாக முன்னேறிவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்படி அபரிமிதமாக முன்னேறியதற்கு அபரிமிதமான வரம்பற்ற சாதனைக்கு எது காரணம்? நாம் அந்த வரம்பை மீறியதுதான், பழைய சுபாவம் பழைய வேண்டாத பழக்கங்கள் குணங்களை மீறியதுதான். அது வரம்பை மீறியதுனால் அன்னையுடைய அருள் பேராற்றல் நமக்கு இந்த புதிய வாழ்வை செல்வ வளமான சாதனையான முன்னேற்றமான வாழ்வை சிருஷ்டித்தது. அப்படி சிருஷ்டித்த பிறகு வாழ்வில் அபரிமிதமாக முன்னேறிய பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வரம்போடு வாழ்பவன் வரம்பை ஏற்க வேண்டும். அப்பொழுது நாம் அன்னையின் கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் சொல்றாங்க. அதுக்கு உதாரணமாக அசோகன் அண்ணா அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், இப்ப நாம் வந்து அன்னையோட கோட்பாடுகளை ஏற்று வரம்பை மீறி சமூகத்தில் பழைய வேண்டாத குணங்களை நம்பிக்கைகளை மீறி நாம் வரம்பை மீறி சாதித்து அபரிமிதமான செல்வ வளத்தை முன்னேற்ற அடைந்த பிறகு நம்ம அதிக செல்வ நிலையை அடைந்து விடுகிறோம். அடைந்த பிறகு நமக்கு அதிகமான வருமானம் வருகிறது, அதிகமாக நம்ம செல்வ வளம் வைத்திருக்கிறோம் என்பதற்காக நம்ம பாத்ரூம்ல கோல்டு டேப் போடலாமா? போட்டோம் என்றால் அது வந்து முரண்பாடான செயலாகிவிடும். அது ஒரு ஆடம்பர செலவு, அது ஒரு முறை கிடையாது, வரம்பற்ற செயல். அந்த நேரத்தில் நாம் செலவு வந்து வரம்போடு செய்ய வேண்டும். அந்த இடத்துல வரம்பு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அன்னையிடம் வந்த பிறகு நம்ம வரம்பை மீறி, அதாவது பழைய வேண்டாத குணங்கள் பழக்க விளங்குகளை மீறி அன்னையின் அருளோ ஒரு பெரிய பதவிக்கு வந்து விட்டோம். வந்த பிறகு அந்த பதவிக்கு உள்ள அதிகாரத்தை நாம் திமிராக அகங்காரமாக நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது தவறு. அந்த இடத்தில் அடக்கம் என்ற வரம்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த வரம்பை மீறியதனால் அன்னை அவர்கள் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு அருள் ஆற்றலை பெற்றிருக்கிறார். அந்த ஒரு பெரிய நம்ம சாதனை அடைந்த பிறகு அந்த அன்னையின் கோட்பாடுகள் அன்னையோட தத்துவங்கள் என்ற வரம்பை நாம் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்றோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் வந்த அபரிமிதமான அந்த வளர்ச்சி வரம்பற்ற சாதனை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த சொற்பொழிவுடைய சாராம்சமாக குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், வரம்பற்ற சாதனைக்கு தேவையானவை என்ன என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், வரம்பில்லாத சாதனைக்கு வரம்பில்லாத நல்லெண்ணம் வேண்டும், சொல்லுக்குள் அகப்படாத அடக்கம் வேண்டும், ஆர்ப்பாடமற்ற அமைதி வேண்டும், குடும்பத்தில் பாசம் பிரியம் வேண்டும், நண்பர்களிடம் விசுவாசம் வேண்டும், நாம் ஆற்றக்கூடிய கடமையில் திறமை வேண்டும், காரியத்தில் கண்ணாக செயல்பட வேண்டும் ஆகியவெல்லாம் நம்மளுடைய பங்கு அடிப்படை. இவற்றையெல்லாம் செய்வதோடு வரம்பற்ற சாதனைக்கு நாம் வரம்பை கடக்க வேண்டும், அதாவது பழைய வேண்டாத குணங்கள் சுபாவங்கள் செயல்பாடுகள் சமூக பழக்கங்களை விட வேண்டும், அந்த வரம்பை கடக்க வேண்டும். அப்படி கடந்து அதன் மூலமாக நாம் வரம்பற்ற சாதனையை அபரிமிதமான செல்வ வளத்தை அபரிமிதமான முன்னேற்றத்தை அடைந்த பிறகு நாம் அன்னையின் கோட்பாடுகள் அன்னையுடைய தத்துவங்கள் என்ற வரம்பை ஏற்க வேண்டும். அப்படி நாம் ஏற்கின்ற பொழுது நம்மை நோக்கி வரம்பற்ற சாதனை அபரிமிதமாக தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்படி வருகின்ற அந்த சாதனையை வரம்பற்ற சாதனையை நாம் அடக்கமாக அழகாக பொறுமையாக நிதானமாக பெற்று போற்றி அனுபவித்தால் நாம் எட்ட முடியாத உயரத்தை நாம் எட்டலாம், நாம் அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக இருந்து ஒளி வீசலாம் என்று கூறி இந்த சொற்பொழிவை கேட்ட அனைவருக்கும் வரம்பற்ற சாதனையை அன்னை அவர்கள் வழங்க வேண்டும் என்று அன்னை அவர்களிடம் பிரார்த்தித்து இந்த ஒரு நல்லதொரு சொற்பொழிவை வழங்க வாய்ப்பு தந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும் பராசக்தி ஸ்ரீ அன்னை தாய் அவர்களுக்கும் இந்த சொற்பொழிவினை எழுதி கொடுத்த குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களுக்கும் இந்த சொற்பொழிவிற்கு முன்னுரையும் ஆலோசனைகளையும் வழங்கிய பாலகுரு அசோகன் அண்ணா அவர்களுக்கும் இந்த சொற்பொழிவில் பல வகையில் உதவிய குடிசை தியான மைய பொறுப்பாளர் ஜெகநாதன் சார் அவர்களுக்கும் அம்பத்தூர் தியான மையத்திற்கும் தியான மைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி.
யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா ரத்னவேலு பேசுறதுல கேட்கலாம்.
முதல்ல அவர் வந்து ஜாதகத்தை பத்தி ஒண்ணு சொன்னார் இல்லையா, அது ஒரு அனுபவத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு. வந்து 1979 நாங்க வந்து சென்னைக்கு வந்தோம். வந்தப்போ இங்க ஒரு ஜோசியர் கிட்ட சைதாப்பேட்டைல எங்க ரிலேஷன் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த ஜோசியர் வந்து ஒரு 40 பக்கம் நோட்புக்ல எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இப்போ நம்ம ஒரு ரத்னவேல் சொன்ன மாதிரியா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏறி கொடுத்தாரு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், திருமணம் ஆகும், பசங்கள் எல்லாத்தையும் ஏறி கொடுத்து கடைசியில வந்து உன்னுடைய 36 வயசுல நீ வந்து தாயாருக்கு கர்மா பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அதுல அப்போ நான் வந்து மதர் கிட்ட வரும்போது பார்த்தோம்னா 1989, அப்போ என்னுடைய வயசு 33. சோ அது மதர் சொன்னது உண்மைன்ற வகையில இப்ப பாத்தாங்களா, என்னுடைய தாயார் வந்து 84 வயசாருது, எனக்கு 55 வயசாருது. சோ 36 வயசுல வந்து கர்மா பண்றது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த ஜாதகம் நான் மதர் கிட்ட வந்தா விட்டு 36 வயசுல வந்தேன். அந்த கர்மாவை கழிச்சு மதர் வந்து அப்பா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்ற நிரூபிக்கும் மாதிரியா எங்களுடைய லைஃப்லயே இது வந்து நடந்திருக்கு. தேங்க்ஸ் மதர்.
ஏதாவது மாலு அந்த ஜாதகம் பறிக்கலன்னு சொல்றீங்களா?
ஆமா சார், பறிக்கல சார். அந்த ஒண்ணு மட்டும் பறிக்கல, நான் அப்ப வந்து மதர் கிட்ட வந்துட்டேன், மிச்சமெல்லாம் நடந்துச்சு. அது எனக்கு வந்து கெட்டது தானே.
சரி, இப்ப ரத்னவேலு ஸ்பீச்சுக்கு நான் சில கருத்துக்கள் தெரிவிக்க விரும்புறேன். வரம்பற்ற சாதனைய பத்தி பேசுனீங்க, ஒவ்வொரு பாயிண்டும் நம்ம அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா இப்போ உங்கூர்காரே எடுத்துக்கோங்களேன், ராமா ஸ்ரீனிவாச ராமானுஜம், கணிதத்துல அவர் வரம்பற்ற சாதனை அவர் பண்ணியிருக்காரு. அவர் ராமானுஜர் ஆக்சுவலி அவரு பெரிய மேத் ஜீனியஸா இருந்தாலும் உங்களுடைய ஜீனியஸுக்கு என்ன காரணம்னு கேட்டபோது அவர் வந்து நாமகிரின்னு ஒரு குலதெய்வத்தை வழிபட்டதாகவும் நாமகிரியுடைய அருள் பார்வையால தான் எனக்கு இந்த கணித திறன் கணித புலமை கிடைச்சிருக்கு, நாமகிரியுடைய அருள் வாக்கு தான் என் நாக்கிலேருந்து பேசுது, நாமகிரி கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் இந்த அளவுக்கு நான் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸா இருக்கிறேன், எனக்கு வேற எந்த புலமையும் கிடையாதுன்னு அவரு தெய்வ நம்பிக்கையை தான் கடைசியில் அவரும் காரணமா காட்டுறாரு ஒழிய அவர் வேற எதையும் காரணமா காட்டல. அவரும் குறிப்பிட்ட ஒரு பெண் தெய்வத்தை தான் காட்டுறாரு, ஈரோடுல இருக்கிற கோயில்ல இருக்கிற நாமகிரி அவங்கதான் என் குலதெய்வம், நாமகிரி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறாங்கன்னு அவரு ரொம்ப தைரியமா சொல்றாரு. அன்னையோ அன்னைய நாம வழிபடுற பெண் தெய்வம் தானே. அந்த டிவோட்டீஸ்க்கு அந்த மதரோட இருக்க வேண்டிய அலைன்மெண்ட் மட்டும் இருந்தா போதும், இந்த வரமற்ற சாதனையை நாம திரும்பி நம்ம ஆயுள் காலத்திலே பார்த்துடணும்.
நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஸ்பீச் கொடுத்த திரு ரத்னவேல் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணின எல்லாருக்கும், கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.